أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب أفلا يشكرون صدق الله العظيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم فهل أنيتم அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஓர் உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பே நாயனே, உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை ஈமானின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது கலிமாவோடும் யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல், யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து கொண்டு ஆரோக்கியமான நிலையில் இந்த உலகத்தை விட்டு, யா அல்லாஹ், எல்லா பொறுப்புகளையும் முடித்தவர்களாக உன்னிடத்தில் திரும்ப வரக்கூடிய நல்லடியார்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளிலிருந்து எங்களையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவர்க்கத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கக்கூடிய அந்த பாக்கியமிக்க உம்மத்துகளில் யா அல்லாஹ், எங்களையும் ஆக்கிருவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய வேதத்தை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி செயல்பட எங்களுடைய வாழ்க்கையில் வாழுகிற போதே தௌபா செய்கிற ஒரு பாக்கியத்தையும் இந்த வாய்ப்பையும் யா அல்லாஹ், நீயே எங்களுக்கு தந்திருக்கிறாய். அந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனமுடையவர்களாக யா அல்லாஹ், எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எத்தனை இமாம்களுடைய, உலமாக்களுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறதோ அவர்கள் அத்துணை பேரையும் அவருடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ், உன்னுடைய பிரியமான அடியார்களிலிருந்து யா அல்லாஹ், எங்களையும் அவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸ் கியாமத்து நாள் வரை இதே போன்று இந்த இடத்திலும் உலகம் முழுக்க தொடர்ந்து குரானை பற்றியும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளை பற்றியும் பேசுகிற மஜ்லிஸுகள் தொய்வில்லாமல் நடப்பதற்கு யா அல்லாஹ், நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் குரானினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட இந்த வீடியோ வரல, லைவ் வீடியோ எப்படி வருது, பேஸ்புக் இருக்கு. குரானினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய விளக்க உரைகளை நாம் தொடர்புடியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய கடைசியாக நாம் சென்ற வாரங்களிலே அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய சில நியமத்துகளை குறித்து சொல்லி நம்மையை மறுமையை குறித்து அல்லாஹு தஆலா யோசிக்க சொன்னான். அது சார்ந்து சில பல கருத்துக்களை இந்த மஜ்லிஸிலே நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தபாரக வ தஆலா நாம் வைத்திருக்கக்கூடிய கால்நடைகளை குறித்து நமக்கு சில செய்திகளை சொன்னான். கால்நடைகளிலே உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் உண்டு என்கிற தகவலை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தான். அதனுடைய தொடராக அதனுடைய நியமத்துகள்னா என்ன அப்படிங்கறத குறித்து அல்லாஹு தஆலா தொடர்படியாக அடுத்தடுத்து பேசிக்கொண்டே வருகிறார். அந்த நியமத்துகளை குறித்து அடுத்தடுத்த ஆயத்துகளில் தொடர்படியாக அதை எப்படி உள்வாங்க வேண்டும் என்கிற தகவலை குறித்து அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தினுடைய தொடரிலே அப்படியே பேசுகிறார். அதிலே சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா, நீங்கள் நாம் உங்களுக்கென்று படைத்திருக்கிற அந்த கால்நடைகளை பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்டான். அன்னாம் ஃபஹும் லஹா மாலிகூன், நீங்களோ அதற்கு எஜமானர்களாக அதிபதிகளாக பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு வதல்லல்னாஹ லஹும், நாம் உங்களுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்தோம் என்கிற செய்தியை போன வாரம் சொன்னான். அதனுடைய தகவல்களை சிலதை நாம் பகிர்ந்து கொண்டோம். வதல்லல்னாஹ, நாம் அதை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கறதை குறித்து அன்றைய தினத்தில் பேசுகிற போது சில செய்திகளை சொன்னோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், உலகத்திலே உள்ள எல்லா பொருட்களையும் இரண்டாக பிரித்து இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. ஒரு சில பொருட்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளவை, இன்னும் சில பொருட்கள் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இல்லாதவை. சில பொருட்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளவை, சில பொருட்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாதவை என்கிற தகவலை அல்லாஹு தஆலா நமக்கு சொன்னான். கட்டுப்பாட்டில் உள்ள செய்தி என்ன, கட்டுப்பாட்டில் இல்லாத செய்தி என்ன அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நம்மினுடைய உடம்பையே ஒரு உதாரணமாக ஆக்கி சொன்னோம். நம்முடைய உடலில் அல்லாஹு தஆலா சில நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பொருட்களையும் வைத்திருக்கிறான், நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாத பொருட்களையும் வைத்திருக்கிறான். இது அவன் செய்திருக்கிற மிகப்பெரிய குதிரத், அவனுடைய அல்லாஹுவினுடைய தான் இருக்கிறேன் என்பதனுடைய வெளிப்பாடு. இரண்டாவது ஒரு மிகப்பெரிய செய்தி, மனிதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பொருட்களில் மனிதனுக்கு நோய் வரும். இறைவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பொருட்கள் என்றைக்குமே மனித உடலில் அது மாறாக செயல்படாது. மூச்சு விடுறதா இருந்தாலும் சரி, இதயம் இயங்குறதாக இருந்தாலும் சரி, உள்ளே உள்ள எந்த பொருட்கள், நம்முடைய ஆர்கான்ஸ், நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இயங்குவது அது பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கும். என்றைக்கு அல்லாஹ் நிறுத்து என்று சொல்லுகிறானோ அன்றைக்கு மௌத்தாயிரும், அவ்வளவுதான். அதுல வந்து தெர் இஸ் நோ டிசீசஸ். ஆனா மனிதனாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் டிசீசஸ் உண்டு. உணவுடைய விஷயத்திலே, இன்னும் அது சார்ந்த அவனுடைய சிந்தனையினுடைய விஷயத்திலே, மனம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் சிந்திக்கிற பொறுப்பை, சிந்திக்கிற செயலை அல்லாஹ் அவனுடைய கையில கொடுத்திருக்கிறான். மனம் அப்படிங்கிறது இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. மனம்ங்கிறது இங்க இருக்கா, மண்டையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டிபேட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுவரையும் கண்டுபிடிச்ச பாடல்ல, இங்கிட்டு ஒரு குரூப், அங்கிட்டு ஒரு குரூப். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த இதயம், கல்பு இருக்கிறதே, அது மிக விசாலமானது, மிக விசாலமானது. அது அதனுடைய அளவுகளை, அதனுடைய ஆழத்தை, அதனுடைய அகலத்தை புரிந்து கொள்ள முடியாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து குர்ஆனிலே சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆனை கொண்டு வருகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய உள்ளத்திலே இறங்கினார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய உள்ளத்திலே ஜிப்ரீல் இறங்கினார். உள்ளம் அப்படிங்கறது அப்ப என்ன பொருள் அப்படிங்கறத நம்மளால என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளில் மிகப்பெரிய படைப்பு ஜிப்ரீல். ஜிப்ரீலை தாண்டி இன்னொரு படைப்பை அல்லாஹு தஆலா அதிபெரிதாக படைக்கவில்லை. அடுத்த செகண்ட் இங்கிருந்து நின்னா அரிசியில் ஒரு அவருடைய தலையும் உடலிலே அவர்கள் உலகிலே அவருடைய காலும் இருக்கும் என்று ஹதீஸுகளிலே நமக்கு சொல்லி தரப்படுகிறது. அவ்வளவு பெரிய ஜைஜாண்டிக் ஃபிகர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், உங்க உள்ளத்துல வந்து ஜிப்ரீல் இறங்கினார் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் தி லென்த், அதனுடைய இமேஜினேஷன் விளங்கவே முடியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை கட்டுப்படுத்தக்கூடிய, அதிலிருந்து நம்முடைய சிந்தனைகளை தெரிவு பெற வைக்கக்கூடிய ஒரு பகுதியை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். அதை கட்டுப்படுத்திக்கலாம். நம்முடைய யோசனைகளுக்கு எது தேவையோ அதன் பக்கம் நாம் நம்மை திசை திருப்புவதற்குரிய வழிகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த திசை திருப்புதல், அந்த மனதை பயிற்றுவித்தல் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் எஜுகேஷன். இஸ்லாம் சொல்லி தருக்கிற முழுமையான குர்ஆன் அண்ட் ஹதீஸினுடைய டீச்சிங்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் த டீச்சிங் ஆஃப் இஸ்லாம்? இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு என்ன கற்றுத்தர விரும்புகிறது? யார் ஒருவர் ஆலிம்? யார் ஒருவர் ஆலிம்? ஆலிம்னா யார்? அவருக்கு எப்படி சொல்லப்படும் இந்த பெயர்? ஒருவரை விளங்கியவர், அறிவானவர், குவாலிஃபைடு அப்படிங்கக்கூடிய அந்த செய்தி இதிலிருந்து வருகிறது. அப்படின்னு பார்த்தா, யார் ஒருவர் தன் மனதை தன் நிலைக்கு கட்டுப்படுத்த தெரிந்து தன்னை இயக்குகிறாரோ, தன்னுடைய மனதை உள்வாங்குகிறாரோ, அதை விளங்கிக் கொள்கிறாரோ, அவருக்கு பேர் தான். அதுதான் குர்ஆன் முழுக்க முழுக்க சொல்லி தருகிறது. அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் அல்லாஹுவோடு இருப்பார். அவர் எங்கு இருந்தாலும் அவர் அல்லாஹுவோடு இருப்பார். ஒரு மூமினுடைய தன்மையை குறித்து அல்லாஹ் பேசுகிற போது சொல்லுவான், பெருமானார் சொல்லி தருவார்கள், அல்லாஹோடு உள்ள டச், கூட்டத்தோடு இருந்தாலும் அவருடைய இதயம் அல்லாஹோடு இருக்கும். அப்ப அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது ஒரு தனி கலை. அதை எப்படி கையாளுவது? பள்ளிவாசல்ல இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க அராத்தை பற்றியும் முழுக்க முழுக்க தவறான சிந்தனைகளையும் நம்மால் உள்ளு கொண்டு வர முடியும். உட்கார்ந்துருக்கிறது பள்ளிவாசல், போட்டிருக்கிறது தொப்பி, கையில் இருக்கிறது தஸ்பி, நல்ல அத்தர். ஆனா அவருடைய மனம் இருக்கிறதே முழுக்க அவருடைய கட்டு எங்கோ போய் திரிந்து அலைந்து திரிகிறது என்று சொன்னால், He is not qualified. அவர் படித்தவர் என்று சொல்ல முடியாது, அவர் அறிந்தவர் என்று சொல்ல முடியாது. நம்ம அப்படி திருப்பி இந்த சைடுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு எஜுகேஷன் அப்படின்னு சொன்னா என்ன? இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த காலத்தில் ஒரு டிகிரி வாங்குறது, அல்லது வந்து ஏதாவது ஒன்றில் ஆராய்ச்சி செய்வது, அல்லது ஒரு காலேஜில் போய் படிக்கிறது, இதுக்கு பேர் தான் நம்ம டிகிரி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இது அல்ல. இது எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகாதாய நோக்கம், இன்றைக்கு இருக்கக்கூடிய மாத்தி என்று சொல்வார், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட். எப்படி இன்னொருவனுக்கு சம்பாதித்துக் கொடுக்கிற அடிமைகளாக ஆகுவது, அதுதான் சாசனம். எந்த காலேஜுக்கு போனாலும் சரி, எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அடிமைகளாக வாழுகிற பழக்கம், அடிமைகளாக ஆக்கக்கூடிய தொழில் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைக்கு நலிந்து போகிற ஒரு முட்டாள்தனமான இதை இலக்கை நோக்கிய பயணம். குர்ஆன் சொல்லுகிறது அது அல்ல, அதல்ல. ஏன் இப்படி இதுக்கு ஒரு தனி மரியாதை? இதற்கு ஏன் இப்படி ஒரு இவ்வளவு பெரிய கவனத்தை இஸ்லாம் முன்னெடுக்கிறது அப்படின்னு கேட்டா, பெருமானாருடைய வாழ்க்கையில நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது, நிறைய நிகழ்ச்சி. யமன் தேசம் வென்றெடுக்கப்பட்டு யமன் தேசத்திற்கு ஒரு அறையை அனுப்ப வேண்டும், பெருமானாருடைய வாழ்க்கையில் நடந்தது. முஆத் இப்னு ஜபல் என்கிற அந்த தோழரை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வந்துட்டு யமனுக்கு போயிட்டு வாங்க, அங்க உள்ள அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டியும், அவர்களுடைய அந்த கொள்கைகளை சரிபடுத்துவதற்காக வேண்டியும், அவர்களுக்கு தீனை பற்றி சொல்லி தருவதற்கு நீங்கள் யமனுக்கு போங்கன்னு சொன்னாங்க. எப்போது பெருமானார் முஆத் இப்னு ஜபலை யமனுக்கு அனுப்பினார்களோ, அபூபக்கர் அங்கே உண்டு, உமர் ரலியல்லாஹு தஆலா உண்டு, அதே போன்று எத்தனை சஹாபாக்கள், பெரிய பெரிய ஆளுகள் உண்டு, எல்லாமே உண்டு, வலித் உண்டு, நிறைய சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள், போரில வெற்றி கொண்ட சகாபாக்கள் உண்டு. பெருமானார் யார், ஏன் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்காம முஆத் என்கிற இந்த தோழரை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அப்படி என்ன முஆத்துக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் அங்கே இருந்தவர்களில் குர்ஆன் ஹதீஸ் எவ்வளவு பெருமானாருக்கு இறங்கி இருந்ததோ, அந்த குர்ஆனுடைய விஷயத்தில் மிக ஆழமாக ஞானமுடையவராக இருந்தார். இந்த ஆயத்து எப்ப இறங்குச்சு, இது எப்படி இருக்கு, அத உலகத்துக்கு சொல்லி காட்டுவதற்காக வேண்டி பெருமானார் போற அன்னைக்கு அவரை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு கேக்குறாங்க. ஹதீசுகளிலே வருகிறது, சஹியான ஹதீசு கிதாபுகளிலே எழுதப்படும். நீங்க போறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, யாராவது ஏதாவது வந்து இஸ்லாத்தை பத்தி கேட்டாங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லா. உடனே அவர் சொன்னார், யார் ரசூலுல்லா, நான் அந்த குர்ஆனுடைய எந்த ஆயத்துக்களை மனனம் இட்டு இருக்கிறேனோ அதுல அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு தேடுவேன். சரி, அவங்க சொல்ற பிரச்சனைக்கு அதுல தீர்வு இல்ல, என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. யார சூழல்லா, உங்களுடைய ஹதீஸ், நீங்கள் அதற்கு சொல்லி இருக்கக்கூடிய விளக்கங்கள் ஏதாவது உண்டா, உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு நடைமுறை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பேன். ஒரு நபி கேட்கிற கேள்வி நல்ல தெளிவா பார்க்கணும். இது சாதாரணமாக போகிற போக்கில் பேசுகிற பேச்சே அல்ல. மூணாவது கேட்டாங்க, அவர்கள் கொண்டு வருகிற பிரச்சனை குர்ஆனிலும் இல்லை ஹதீஸிலும் இல்லை, அவர்கள் கொண்டு வருகிற பிரச்சனை குர்ஆன்ல இருந்து உங்களால தீர்வு சொல்ல முடியல, ஹதீஸ்லயும் விட கிடைக்கல, அப்ப என்ன செய்வீங்க? இது மத்தவங்க கேட்டிருந்தா வேற செய்தி, ஒரு நபி தன்னுடைய தோழரிடத்தில கேட்கிறார்கள். ஒரு இது என்ன சொல்றது, உலகத்தினுடைய இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய சிந்தனையினுடைய ஒட்டுமொத்த திருப்புதல். உடனே அந்த முஆத் இப்னு ஜபல் அவர்கள் சொன்னார்கள், அஜிதஹித் வலா ஆலு, அஜிதஹித் வலா ஆலு. அவர் சொல்றார், அஜிதஹித், நான் என்ன செய்வேன் யா ரசூலல்லாஹ், இதுவரை உங்களுக்கு இருக்கிற அந்த வகி இறங்கி இருக்கிற வகியிலும், இதுவரை நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸ்களையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து நான் ஒரு முயற்சி செய்து பார்ப்பேன், நான் அதுல ஏதாவது அது மாதிரி ஒரு செய்திகள் நடந்திருக்கா, அல்லது அதிலிருந்து உள்ளே அந்த அந்த ஆயத்துக்கு உள்ளே உள்ள கருப்பொருளில் இதை இணைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பேன், அப்படி கிடைச்சு அப்படின்னு சொன்னா ஐ வில் ட்ரை இட். 2017 இந்த ஹதீஸ் ரொம்ப முக்கியமான ஹதீஸ். நீங்க என்னங்க செய்றீங்க கேக்குறேன், நீங்க செய்யறது குரான்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? இல்ல, ஹதீஸ் ஆத்தன்டிக் ஹதீஸ் இருக்கா? சில விஷயங்களை ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. இஸ்லாம் என்பது பல்வேறு தளங்களில் பல்வேறு அமைப்புகளில் தன்னுடைய ஊடுருவலை தன்னுடைய அமைப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய, இட் இஸ் எ ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சும்மா எப்படியும் போயிருங்கன்னு பெருமானார் விட்டுட்டு போல, நீ என்னை பிடித்தால் கியாமத்து நாள் வரை, இந்த உலகம் அழிவு நாள் வரை உன்னுடைய எல்லா பகுதிகளுக்கும் என்னிடத்துல விடை உண்டு. அப்ப இந்த இந்த ஒட்டுமொத்த இந்த குரான்ல அவ்வளவுக்கும் விட தேடிட முடியுமா? அந்த ஹதீஸ்ல விட தேடிட முடியுமா? இப்படி சொன்ன உடனே ஒரு நபி என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப நம்மள்ட்ட ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து குரான்ல பார்ப்பேன், இல்லைன்னா ஹதீஸ்ல பார்ப்பேன், அது இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஒண்ணு எடுத்துக்குவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, நான் அதுல ரெண்டுல இருந்து எடுத்துக்குவேன். உடனே நம்ம என்ன செய்வோம்? அல்லா பாது என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்றிய பயங்காட்டிடுவான். ரசூல் அப்படி செய்யல, ரசூல் அப்படி செய்யல. ரசூலுடைய ரசூலுக்கு இப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்த பெருமானார் சொல்லுகிறார்கள், இவர் மெசஞ்சர் ஆஃப் மைன், நான் அனுப்புகிற தூதர், இந்த தூதருக்கு இப்படி ஒரு எண்ணத்தை வழங்கிய ரப்புல் ஆலமீனுக்கே சர்வ புகழும். நல்லா போயிட்டு வாங்க, ஹதீஸ்ல இன்னைக்கு இருக்கு, எல்லா இடங்களிலையும் படிக்கப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல ஒரு செய்தி விளங்குது, முஆத் இப்னு ஜபல் எபனுக்கு அனுப்பி அந்த செய்தி பல்வேறு தகவல்களை இந்த உலகத்திற்கு இன்றைய வரையும் தருகிறது, கியாமத்து நாள் வரையும் தரும், அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த இடத்தில் பெருமானார் ஒய் ப்ராஃபட் முஹம்மத் சோஸ் முஆத் இப்னு ஜபல், பெருமானாரால் முஆத் இப்னு ஜபல் தேர்ந்தெடுக்கப்பட்டதினுடைய சீக்ரசி என்ன? ஒரே ஒரு செய்தி தான், ஒரே ஒரு எஜுகேட், அவர் தன்னுடைய மனதை ஆளுகிற அடுத்து குர்ஆன் ஹதீஸ் குறித்தான விரிவான அறிவை உள்ளே எடுத்திருந்தார். மன ஆளுமை அப்படின்னு சொன்னா அப்ப என்ன? ஆயத்தும் ஹதீஸும் சொல்லித்தருகிற அந்த பாங்குகளை உள்வாங்குகிற அறிவு, அவ்வளவுதான். அதை உள்ளெடுத்திருந்த காரணத்தினால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எமக்கு அனுப்பினார். இன்னும் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நீண்ட நிறைய செய்திகள் தகவல்கள் கொட்டி கிடக்கிறது இஸ்லாத்தில். அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகிறான், அன்னா ஹலக்னாலஹும் மிம்மா, அவர்களுக்கு நாம் அவர்களை நாம் எஜமானர்களாக ஆக்கினோம், வதல்லல்னா லஹும், அந்த கால்நடைகளை அவர்களுக்கு கீழ்ப்படியப்படும் கீழ்ப்படிந்து செல்லும்படி நாம் அவர்களுக்கு உத்தரவிட்டோம், அந்த கால்நடைகளுக்கு நாம் உத்தரவிட்டோம், வதல்லல்னாலகும், அவர்களுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுத்திருந்தோம், அவர்கள் நினைத்ததை போன்று அதிலே சாதித்துக் கொள்ள முடியும். எப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த செய்தி இந்த ஆயத்தின் மூலமாக, இந்த கால்நடைகள் மட்டுமல்ல இன்னும் உலகத்தில் எதெல்லாம் உள்ளதோ, எதெல்லாம் பணிந்து போகிறதோ எல்லாம் நமக்கு பாடம், எதெல்லாம் எத்தனை பணியக்கு பணியறதுக்கு எத்தனை உண்டோ அத்துணையும் ஒரு இஸ்லாமியனுக்கு பாடம், அதிலிருந்து அவன் அவனுடைய ஈமானை உள்வாங்குகிற சிந்தனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தகவலை இந்த ஆயத்து நமக்கு சொல்லுகிறது. இந்த தகுலீல், கீழ்ப்படிந்து போகுதல் அப்படிங்கறத குறித்து இன்னும் சில உலமாக்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், அதை எப்படி படிந்து போக செய்திருக்கிறான் அப்படிங்கறதுக்கு உதாரணம் சொல்றாங்க, அந்த ஆடு மாடுகளை நீங்கள் அறுக்கிறீர்களே, டெய்லி கடா வெட்டுறானே கடையில, அது கூட தன்னை அறுக்கிறார்கள் என்று தெரிந்தும் படுத்திருப்பதுக்கு இந்த ஆயத்தான் காரணம், இந்த தகுலீல் தான் காரணம், அல்லாஹ்வினுடைய அந்த ஆர்டர் தான் காரணம். வேற இது இல்லாத உலகத்தில் எத்தனையோ பொருட்கள் உண்டு, அறுத்த முடியுமான்னு பார்த்தா முடியாது. அல்லாஹ் ஆர்டர் போடாத மற்ற உயிரினங்கள் ஜீவராசிகள் உண்டு, நம்மளால அவ்வளவு சீக்கிரம் போய் அடுத்த முடியுமானா முடியாது. ஒரு ஆட்டை எப்படி அடுக்கிறோம், குர்பானி அன்னைக்கு பார்த்தா தொழுதுட்டு போறதுக்குள்ள வரிசையா வீட்டுல அறுத்து போட்டு வச்சிருக்க முடியும், அடுத்து போட்டு வச்சிருக்கான், அது வாட்டும் படுக்க வச்சு அடுத்தவன அல்லான்னு அது வாட்டும் படுத்துக்குது. ஒட்டகம் இவ்வளவு பெரிய ஜீவராசி, அது அறுக்க போறான்னு தெரிஞ்சு அது வாட்டுக்கு நிக்குது, குத்தி கழிச்சிடறான். ஆடு மாடும் அதே மாதிரி, இப்ப லேசான ஒரு துள்ளல் அவ்வளவுதான், அது தன்னுடைய கடைசி நிமிடம் என்று ஒரு துள்ளல் அவ்வளவுதான். ஆனா மற்ற உயிரினங்கள் ஜீவராசிகள் அவ்வளவு சீக்கிரம் இல்ல. கதிலில் செய்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள், சில ஊர்ல இந்த வாத்து அறுப்பான், வெளிவாசல்லாம் பார்த்தா வாத்து சில நேரத்துல நிறைய வரும், அறுத்து விட்ட உடனே அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். வாத்து அறுத்து விட்ட உடனே அது வாட்டுக்கு ஓடும், அந்த வீட்டுக்காரன் பின்னாடியே ஓடுவான், வாத்து எங்கடா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தேட வேண்டிய நிலைமை. அப்ப ததுலீல் அப்படிங்கிறது நீங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு தோதுவாக அமைத்துக் கொள்ளுவதற்காக வேண்டி ஒரு சிப் அதுக்குள்ள போட்டிருக்கும். அது தன்னுடைய இனத்தோடு சண்டை போடும் போது சில நேரத்துல எவ்வளவு மோசமா நடக்குதுன்னு உங்களால பார்க்க முடியும். ஒரு ஆடு இன்னொரு ஆட்டோட போய் மோதும் போது நம்ம பார்த்திருக்கோம், கொம்பு உடஞ்சிரும். ஒரு மாடு இன்னொரு மாடோட வேகமா போய் மோதும் போது எப்படி குத்தி தூக்கி சீறி எரியுது, இதெல்லாம் தேவையில்ல. ஒட்டகம் சண்டை போட்டுச்சுன்னா, அப்ப இந்த பொருட்கள் எல்லாம் உங்களிடத்தில் வரும்போது அந்த வீட்டுல வளர்க்கக்கூடிய அந்த பையன் 5 வயசு 6 வயசு அந்த வீட்டுக்கார பையன் போகும்போது அவன் அதை பிடிச்சி ரொம்ப சர்வசாதாரணமா அந்த மாட்டை இழுக்கிறான், அது வாட்டுக்கு பின்னாடியே வருது. நல்லா சொல்ற, நீங்க யோசிக்க வேணாமா, உங்களுடைய சிந்தனைகளுக்கு இது தேவையில்லையா? ரெண்டு விஷயத்த எல்லாம் சொல்றான், அதிலிருந்து நீங்கள் பயணத்திற்கு பயன்படுத்துகிறீர்கள். ரகூப் அப்படின்னு சொன்னா பயணத்திற்கு பயன்படுத்துகிற பொருள், காருக்கு சொல்லலாம். ரகூப் அப்படின்னு சொன்னா எதை வைத்து நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறோமோ அதற்கு பேர் ரகூப், அரபியில சொல்லுவான். ருகூப் அப்படின்னு சொன்னா பயணிக்கக்கூடிய வாகனம் அப்படின்னு அர்த்தம். ரகூப் அப்படின்னு சொன்னா பயணத்திற்கு பயன்படுகிற பொருள் என்று அர்த்தம். எதெல்லாம் பயணத்திற்கு பயன்படுகிறதோ அதுக்கெல்லாம் அரபியில ரகூப் அப்படின்னு சொல்லப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் நோன்பு வைக்கிற போது காலையில் சாப்பிடுங்கள், தசஹரு காலையில நேரத்துல சஹர் சாப்பிடுங்க. இன்னபி சஹூரி பரக்கா, சஹூர் அப்படின்னு சொன்னா காலையில சாப்பிடுற சாப்பாட்டுக்கு பேரு. எப்படி நம்ம பயணிக்கிறதெல்லாம் பிரயாணத்தினுடைய பொருளாக ஆகிறதோ அது மாதிரி அதை சாப்பிடுற பொருள் எல்லாம் சாப்பாடு. இதே வார்த்தை ரகூப் அப்படிங்கிற மாதிரி சஹூர் காலையில சாப்பிடுங்க. அது என்ன வெளிநாடுகளுக்குலாம் வேணா பஹூர், இன்னைக்கு எல்லா வீட்லயும் எரிய வைக்கிறாங்க அந்த இது, ஒரு டப்பா மாதிரி வச்சு அதுல சில பொருட்களை போட்டா சாம்பிராணி மாதிரி வெளிநாடுகள்ல அப்படி கபன் புகையா வரும், பஹூர்னு சொல்லுவோம். எதுல இருந்தெல்லாம் வாசனை கிடைக்குமோ அதுக்கு பேர் பஹூர் அப்படின்னு சொன்ன. இப்ப இதெல்லாம் ரகூப் அப்படின்னு சொன்னா எதுல போவோமோ எதுல பயணிப்போமோ அதற்கு பேர் ரகூப். மின்ஹா ரகூபுஹும் வமின்ஹா யாகுலூன், அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். ரெண்டு பயன்பாட்டை அல்லாஹு தஆலா முந்தி சொல்லுகிறான், நீங்கள் பயணிக்கிறீர்கள் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் பயணிக்கிறீர்கள் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், ரெண்டு பயன்பாடு. அதுக்கப்புறம் அடுத்த பயன்பாடுகளை பற்றியும் அல்லாஹு தஆலா பேசுகிறார். ஏ அல்லாஹு தஆலா பயணத்தையும் உணவையும் முன்னால் கொண்டு வந்தான், ஒரு காரணம் இல்லாம குர்ஆன் என்றைக்குமே பேசாது. ஒவ்வொரு பொருளையும் ஒரு இடத்திலே ஒரு வார்த்தையை வைப்பதற்கு அல்லாஹு தஆலா மிகச்சரியான காரணங்கள் அதிலே இருக்கும். அப்போ பயணம் அப்படிங்கிறது, உணவு அப்படிங்கிறது ஏன் இந்த இடத்துல வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய பெருமக்கள் நிறைந்த கருத்துக்களை இது சார்ந்து நமக்கு தந்திருக்கிறார்கள். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் போன வாரம் லேசா அந்த சப்ஜெக்ட தொட்டேன், அது குறித்து அவ்வளவு பேச முடியல. படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம், படைத்தவனுக்கும் படைப்பினங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பொருளிலிருந்து ஆயிரக்கணக்கான பிரயோஜனங்களை அடைவதை போன்று அமைத்து தருவது படைத்தவன். ஒரே பொருள் தான் இருக்கும், அதுல இருந்து அவருக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அவர் போயிட்டே இருப்பார், அதுல இருந்து பண்ணிட்டே இருப்பார், அவருக்கு வந்து அதுல இருந்து அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். படைப்பினம் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு பொருள் ஒரு நோக்கத்திற்கு உருவாக்குவதற்கு பல வேலை தேவை. பல வேலை செஞ்சா அதன் மூலமாக ஒரு பிரயோஜனத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் அல்லாஹ் ஒரு பொருளை செய்தால் அதன் மூலமாக லட்சக்கணக்கான உபயோகங்கள் அவனுக்கு கிடைக்கும். அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மனாஃபி என்று சொல்லக்கூடிய யூசேஜஸ், அதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் கார்ல போறதுக்கு நினைக்கிறார், கார் வாங்குறார். அந்த காருக்கு அவர் போகணும்னா அந்த ஒரு அவர் மட்டும் செல்றதுக்கு அவளது குடும்பத்தார் செல்றதுக்கு எத்தனை பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறான். ஒரு கார் போகணும்னா அதுக்கு வந்து பெட்ரோல் தேவை, இன்ஜின் தேவை, கதவு தேவை, கண்ணாடி தேவை. இது ஒன்னொன்னுக்கும் பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறான். ஒரு ஒரு சின்ன ருசி அவர் போறது. கார் மட்டும் தயாரிச்சாச்சு போலாமான்னு கேட்டா, இல்ல ரோடு வேணும், அதுக்கு ரோடு போடுறதுக்கு வேணும். இப்ப இவ்வளவு ரோட போடணும், அதுக்கு பல ஆயிரம் கணக்கான செலவுகள், அதற்கு பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய அவர்களுடைய உழைப்புகள். இது எல்லாத்துக்கும் பின்னாடி உடனே ஒன்னு என்னன்னா, பாய் ஆஜியார் கார்ல ஏறி போவார். ஒருத்தன் போறதுக்கு இவ்வளவு வேலையும் இன்னும் இதை அழகா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிளைட் இறங்குறத சொல்லுவாங்க, கிதாபுகள் எழுதும்போது எழுதுவாங்க. பிளைட் ஏறுறது இறங்குறது இருக்கே, நம்ம சாதாரணமா இன்னைக்கு துபாய் போறோம், இதுக்கு மலேசியா போறோம், சிங்கப்பூர் போறோம். இன்னைக்கு இப்ப எல்லாம் வந்து லீவ்ல யார்கிட்ட கேட்டாலும், எங்க ஊட்டியா கொடைக்கானாலும் எல்லாமே சிங்கப்பூர் ஆஸ்திரேலியாகிறான். நமக்கு கொஞ்சம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, லீவ்ல எங்க ஆஸ்திரேலியா போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன், இல்லன்னா அங்க இதுக்கு போயிட்டு இருக்கேன். இப்படி படர்ந்து இன்னைக்கு உலகம் வந்து அப்படி கையளவுல ஆயிடுச்சு. இப்ப அந்த பிளைட்ல ரொம்ப சர்வசாதாரணமா இங்கிருந்து ஏறி அங்க போய் இறங்கிடுறோம். அதுக்கு பின்னாடி உள்ள உழைப்புகள் என்னன்னு தெரியுமா? அந்த பிளைட் இங்க இருந்து மத்த பறக்கிறதுக்கெல்லாம் இல்ல, டேக் ஆஃப் ஆகுறதுக்கும் அங்க போய் இறங்குறதுக்கும் எவ்வளவு பெரிய வேலைகளை செஞ்சால் அது இறங்க முடியும் தெரியுமா? உள்ள ஆள் உட்காந்துருப்பான், மேல சேட்டலைட் வேணும், கீழே நிக்கிறவன் வேணும், அதை இறக்குறதுக்கு ரெண்டு பைலட் வேணும், அதை கீழே இறக்கி அவன் முன்னாடி இருக்கிறவங்க, இவ்வளவு வேலை நடக்குது. அல்லாஹ் சொல்லுவான் திருக்குறான்ல பறவைகளை பற்றி, அந்த பறவைகளை வானத்தினுடைய நடுவில் பிடித்து வைத்திருப்பவன் யார்? அது இறங்குறதுக்கு ஏதாவது தேவைப்படுதா? ஏறதுக்கு பறந்து ரெண்டு கையும் அடிக்கும், இறங்குறதுக்கு அப்படி நிக்கும். இந்த ஏர் போன் அப்படின்னு சொல்லுவான், அப்படி மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை இப்படிங்க அந்த கையை இப்படி நிப்பாட்டினோடனே சர்றன்னு அது வடுக்கீழே வந்துருது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரே ஒரு மாடு, ஒரே ஒரு ஆடு, ஒரே ஒரு ஒட்டகம், உங்களுக்கு பார்ப்பதற்கு அது தனிப்பட்ட பொருளாக தெரிந்தாலும் அதனுடைய நேமத்துகள், அதிலே அடங்கி இருக்கக்கூடிய பொருட்கள் ஆயிரம் ஆயிரம். இத மனிதனுடைய சிந்தனையை தூண்டுவது. எந்த பொருளை குறித்து விரிவான அறிவுகள், எந்த பொருளை குறித்து ஆழமான அறிவுகள் நமக்கு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு அதன் மீதான உண்ட நம்பிக்கை, அதை கொண்டு ஈமானிலே நமக்கு ஏற்படுகிற உறுதி, இத்தனையும் கிடைக்கும். எந்த பொருளை குறித்தான ஆழமான சிந்தனை நமக்கு உள்ளே வருகிறது. இப்ப மாடு அப்படின்னா இவ்வளவு நாள் பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போயிருப்போம், ஆடு அப்படின்னு சொன்னா அதுக்கு இது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதனுடைய முன் சப்பையும் பின் சப்பையும் மட்டும்தான், சும்மா அருமையா அடிச்சிடலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உன்னுடைய ஈமானுடைய சிந்தனை செஞ்சு, நீ உன்ன வேணான்னே சொல்லல, எல்லாம் ஹலால், எல்லாம் ஹலால் சாப்பிடு, முன்னாடி அந்த சிந்தனையை கொஞ்சம் உள்ள எடுத்துக்கீங்களேன் அப்படிங்கறதுக்கு அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே பேசுகிறான். ரெண்டாவது, இமாம்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள், ரகூப் அப்படின்னு சொன்னதை அல்லாஹு தஆலா முதல்ல சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏன் அந்த உங்களுடைய டிராவல் ஏஜென்டாக அது இருக்கிறது அப்படின்னு அல்லாஹு சொன்னான்னா, குறிப்பாக இது குறைசிகளை பார்த்து பேசிய செய்தி. அல்லாஹு தஆலா குறைசிகளை பார்த்து பேசினான். குறைசிகளுடைய முக்கியமான தொழிலே என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய செயலே வியாபாரம் மட்டுமே, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம். அவர்களுடைய வியாபார பொருளை வெளியே கொண்டு போகுவது, அதை திரும்ப கொண்டு வருவது, இதற்கு மூலதனமாக இருப்பது ஒட்டகங்கள் தான். ஒட்டகங்கள் தான், ஒட்டகங்களை பிரிந்து அவர்களால் வாழவே முடியாது. ஏன்னா அதுதான் டெய்லி அவங்களை அவர்களுடைய பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும், திரும்ப கொண்டு வர வேண்டும். அந்த பாலைவனத்தில் அவங்க ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே அந்த ஒட்டகங்கள் மூலம் ஈலா ஃபி குரைஷ், நம்ம அடிக்கடி நம்ம மகரிபுடைய தொழுகையில நம்மள்கிட்ட ஓதும் போது இந்த சூரா ஓதுறாங்க, லி ஈலா ஃபி குரைஷ் ஈலா ஃபிஹிம் ரஹலத ஷிதா இவ்வசைஃப், கோடை காலத்திலும் அதே போன்று அந்த குளிர்காலத்திலும் இலையுதிர் காலங்களிலும் குறைசிகளுக்கு பிரயாணம் போகுவது அவர்களுடைய மனதிற்கு இலகாக ஆக்கி தரப்பட்டது. ஈலாஃப் அப்படின்னு சொன்னா அவங்க மனதோடு உள்ள விஷயம்,
அவங்க கோடையிலையும் போவாங்க, அதே மாதிரி இலையுதிர் காலத்திலும் அவர்கள் பிரயாணம் செய்யறது அவங்கிறது அவர்களுடைய இதயத்திற்கு நெருக்கம். ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான அந்த சிந்தனையை நெருக்கி தந்தான். அதுல குறைசிகளுக்கு தரப்பட்ட சிந்தனை அப்படி. அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்க யோசிக்க வேணாமா, நீங்க எதுல போறீங்க, உங்களுடைய அந்த டிராவல் எப்படி அமைந்திருக்கிறது, அந்த பொருளை பாரு. தூரமாலாம் வேணாம், உன் வீட்டு வாசல்ல கட்டி கிடக்குல சீட், அத கொஞ்சம் யோசிங்க. அந்த ரக்கூப் அதுக்கு மேல ஏறி உட்காந்து நீ எப்படி போற, ஆஜாவு பாவானா, எவ்வளவு பெருமை பேசிக்கிற. ஒரு நேரத்தில் அந்த ஹதீசுகள்ல வரும்போது வரும், ஒருவரிடத்திலே ஒரு ஒட்டகம் இருக்கிறது அப்படிங்கறது ஒரு வீட்டுல ஒரு பென்ஸ் கார் நிக்கிறது மாதிரி, ஒரு அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ், சிம்பிள் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒட்டகங்களை கொண்டு நிரூபிக்கப்படுகிற, நியமிக்கப்படுகிற ஒரு செய்திகளாக அன்றைய தினத்திலே இருந்தது. அதை அல்லாஹ் அழகாக இந்த இடத்திலே சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டிட்டு அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்லும்போது சொல்றான், ஏன் அந்த பிரயாணத்தை நாம் அவர்களுக்கு சிந்தனைக்குரிய பொருளாக ஆக்கி தந்தோம் அப்படின்னு உங்களால் எந்த பொருள் எல்லாம் தூக்க முடியலையோ அந்த உங்களுடைய பிரயாண பொருட்கள், உங்களுடைய வியாபார பொருட்களை தூக்கி செல்லுவதற்காக வேண்டி, தஹ்மிலு அஸ்காலஹும் இல பலதின் லம் தகுன் பிபாலிகி, லம் தகுனு பிபாலிகி இல்லா பிஷிக்கில் அம்புஸ், நீங்க அதை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா பயங்கரமா கஷ்டப்படுவீங்க. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பொருள் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு இந்த மனிதன் படுகிற பாடு. கடைக்கு போனோன்னா தக்காளி விலை ஏறிச்சுங்க, கேரட் விலை கூட சாருங்கண்ணா. இப்ப இப்ப நடக்கிறது ரீசெண்டா, அங்கிட்டு இங்கிட்டலாம் இல்ல, இப்ப ஏன் தக்காளி விலை கூடிச்சு 60 ரூபாய் ஆயிடுச்சுன்னா, தெரியாதா பெட்ரோல் விலை ஏறி 2 நாள் ஆகுதுங்கண்ணா. இம்பாக்ட் எதுல கை வச்சா எல்லாத்திலும் ஏறும். பெட்ரோல்ல 40 பைசா ஏத்தினா தக்காளியில 40 ரூபாய் ஏறுது, 4 ரூபாய் ஏறுது, எப்படி ஏறுது? இந்த பொருள், இந்த உலகத்தினுடைய அந்த ஜீவாதாரம், ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு பொருட்கள் போவது. அல்லாஹ் சொல்றான், அதை எவ்வளவு லேசா உங்களுக்கு கொண்டு போய் வைக்கிற பணியை நாம் தந்தோம். ஒரு மரம் இருக்கு, இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும், அல்லது ஒரு சாப்பாடு, ஒரு பொருட்களே இருக்கிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு உங்களால் அது சாதாரணமா முடியுமா? ஒரு 50 புட்டி தக்காளி இங்க இருந்து மெட்ராஸ் கையிலே தூக்கிட்டு போங்கன்னா என்ன நடக்கும், என்ன நடக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு ஆரம்ப காலத்திலே இந்தியாவோடு உள்ள வர்த்தக அந்த தொடர்பில் வரலாறில எழுதுகிறார்கள். இன்னைக்கும் கேரளாவுடைய ஒரு வரலாறுல படிக்கும் போது அதுல போட்டிருந்தான், கேரளாவினுடைய வரலாறு, அதுல எழுதியிருக்கான். அதாவது இஸ்லாமியர்களுடைய வருகைக்கு முன்னே இந்தியாவில் தொடர்புகள், அரபு நாட்டினுடைய தொடர்புகள் இருந்தது. அப்புறம் இஸ்லாமியர்கள் வந்த பின் அந்த வாணிபம் நிறைய பெருக்கெடுத்துச்சு. இரண்டாவது இஸ்லாமியர்களுடைய அந்த கலாச்சார வெளிப்பாடு இங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு எழுதிட்டு அதுல எழுதுறான். அந்த நேரத்துல இந்தியால எங்கேயும் இல்லாத அளவுக்கு அரபியை மொழிபெயர்க்கக்கூடிய சில பேர் கேரளா வாழ்ந்தான் எழுதலாம். அரபிய டிரான்ஸ்லேட் பண்றதுக்குன்னு கேரளால உள்ளவன் அரபி படிச்சிருந்திருக்கான் அப்பவே, டிரான்ஸ்லேட்டட். ஏன்? சோர்ஸ் ஆஃப் இன்கம், அரபு நாட்டுக்காரங்க தான் இங்க வர்றாங்க பொருள் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னா அவங்களோடு உள்ள அந்த சம்பாஷணைகள், கம்யூனிகேஷன், அந்த கேப் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்பவே அரபிய படிச்சு அவனுக்கு இவனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ற வேலையை ஒரு காலத்தில் பார்த்திருக்கிறார்கள். வரலாறு குறிப்பு, வரலாற்று குறிப்பு. அப்போ இதெல்லாம் நமக்கு கிடைத்ததனுடைய மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி இருக்கிறதே, அல்லாஹு தாலா இதை நமக்கு வசப்படுத்தி கொடுத்தான். வசப்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்ல, உங்க வேலைகளை லேசாக்கணும், உங்க வேலையில பாதி குறைஞ்சு. அந்த ஆயத்துல சொல்லுகிற போது அல்லாஹ் அல்லாஹாக சொல்லுவான், ஜுஹ்ருஃப் 43வது சூராவினுடைய 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், சூரத்து ஜுஹ்ருஃப் என்கிற சூராவிலே அல்லாஹு தஆலாம் இதை சொல்றான், வல்லதி கலக்கல் அஸ்வாஜ குல்லஹ வஜஅல லகும் மினல் ஃபுல்கி வல் அன்ஆமி மா தர்கபூன். இந்த சூரா யாசின்ல கொஞ்சம் இந்த ஆயத்துகளுக்கு முன்னால் ஒரு ஆயத்து வந்துச்சு, அதுல அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை நீங்க நினைச்சு பார்க்கலையா? அல்லாஹ் நீங்கள் கடலில் பிரயாணிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு கப்பலை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் உத்தாலா கப்பலுடைய செய்தியை பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினான். இதே ஆயத்துல அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய குடும்பத்தார்களுடைய அந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு அல்லாஹ் உங்களை கப்பலை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், வல்லதி கலக்கல் அஸ்வா ஜகுல்லஹ, இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் படைத்தவன் அவன் தான். அல்லாஹு தாலா உங்களுக்கு சில கப்பல்களையும் அதே போன்று அன்னாமுகள் கால்நடைகளையும் நீங்கள் பயணிப்பதற்காக வேண்டி ஆக்கி தந்திருக்கிறான். யுவர் டிராவல் சோர்ஸ், நீ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அது தரை மார்க்கமாக இருந்தால் கால்நடைகள், கப்பல் மார்க்கமாக இருந்தால் கடல் மார்க்கமாக இருந்தால் கப்பலுக்கு உங்களை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். கப்பல் உங்களை தூக்கிட்டு போகுது, நீங்க பாட்டுக்கு போறீங்க, அதுல தைரியமா போறீங்க. போன வாரம் தான் அந்த செய்தி பார்த்தேன் நினைக்கிறேன், மூணு பேரோ என்னமோ லேடிஸ் அமெரிக்கால இருந்து வேற ஒரு இடத்துக்கு செய்தியில வந்திருந்தது, போட்ல ஒரு ஸ்டீமர் போட்ல அப்படி வெளியே போகும்போது மூணு பெண்களும் ஒரு நாய் கப்பல்ல போகும்போது அந்த போட்டு கொஞ்சம் தடமாறி போய் வேற ஏதோ கடலுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாத காலம் உயிரோட இருந்திருக்காங்க. அதுல பெட்ரோல்லாம் தீர்ந்து போச்சு, அப்படியே அங்கே இங்கே நின்று ஏதோ ஒரு இடத்துல எவனோ வந்தவன் பார்த்துட்டு அப்புறமா அவர்கள் காப்பாற்றப்பட்டு, 3 பெண்களும் ஒரு நாய் கூட. அப்ப இதெல்லாம் எதுக்கு பின்னாடி வருது அப்படின்னு சொன்னா, போனவன் செத்து போயிருணுமே, போனவன் போயிருணுமே. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி கடலை பற்றி இடையில ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒருத்தர் எழுதியிருந்தாரு, அதுல எழுதும் போது அதுல எழுதுறாரு, எத்தனையோ பேர் போயிட்டு 3 மாதம் கழித்து 6 மாதம் கழித்து இவன் செத்து போயிட்டான்னு கர்மாதிலாம் வச்ச பின்னாடி உயிரோடு வந்தவர்கள் உண்டு. இவன் போயிட்டு காணா போயிட்டான், படகு போயிடுச்சு, இல்ல எங்கயோ மீன் பிடிக்க போனவன் போயிட்டான், 6 மாதம் கழித்து திரும்ப வந்தவர்கள் உண்டு. கடலிலே கப்பல் உடைந்து அல்லது அவர்கள் பயணிக்கும் போது காற்றடித்து போய் குழந்தைகள் மாதங்கள் கழித்து மீட்கப்பட்ட வரலாறு உண்டு. இதெல்லாம் எதுல தெரியுது? அல்லாஹ் உங்களுக்கு அதுல தஸ்கீர், உங்களுக்கு அதனுடைய ஆளுமையை பயன்படுத்துகிற தன்மை எல்லாம் தந்திருக்கிறான். சொல்லிட்டு இதுல சொல்றான், 2 விஷயம் தந்திருக்கேன், நீங்க பிரயாணிக்கிறது லேசா நடக்காம அப்படியே போறதுக்கு, லிதஸ்தவு அலா துஹூரிஹி சும்மா தத்கரு நிஅமத ரப்பிக்கும் இதிஸ்தவைதும் அலை லிதஸ்தவு அலா துஹூரி, இது ஒரு நிஅமத், நீங்க அதனுடைய முதுகுகளில் அமர்ந்து போவதை போன்று அந்த பிரயாணிப்பதற்குரிய அந்த தன்மையும் தகுதியும் அதுல தந்திருக்கான். இதுல ஒட்டகத்தினுடைய முதுகுல ஏறி உட்கார்ந்த ஒண்ணு தூக்கிட்டு போகுது, அது அதுக்கு நமக்கு தோதுவாக அது வளைந்து கொடுத்து கொள்ளுகிறது. மாட்டு வண்டி இன்னைக்கு தானே எல்லார் வீட்லயும் கார் நிக்குது, ஒரு 20-35 வருஷத்துக்கு முன்னாடி பொட்டு வண்டி கட்டிட்டு தான் எல்லா ஊருக்கும் போவான், இங்க இருந்து கும்பகோணம் போறது வளைங்குமான் போறது எல்லா ஊருக்கும் அந்த பொட்டு வண்டிகள்ல போவாங்க. ஒத்த மாடு, சில இதுல ரெட்டை மாட்டு வண்டி, 2 மாடு முடிவு பண்ணி நீ இங்கிட்டு போனா நான் இங்கிட்டு போவேன்னு நினைக்குது, வண்டி ஓடுமா? 2 மாடு கட்டியிருக்க வண்டியில நீ ஏன் அங்க போற, இங்கிட்டு தான் போகணும்னு 1 மாடு சொல்லுது, 1 மாடு இங்கிட்டு தான் போகணுங்க அப்படி இல்லையா? மாட்டு கட்டினோடன அது ஆடும் போகுது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, அதுல ஏறி உட்கார்ந்த உடனே கொண்டு போய் நேரம் எங்க போகணுமோ அந்த ரெகுலராக பயணிப்பவர்களுக்கு நேரம் கொண்டு போய் விடுமா. நம்ம லால்பேட்டையில இருக்கக்கூடிய ஹசரத் பெரிய ஹசரத், அந்த லால்பேட்டையினுடைய அந்த மதரசாவை உருவாக்கின பாணி ஹசரத், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் சொல்லுவாங்க. அல்லாம அமானி ஹசரத் அவருடைய வீட்டுல இருந்து அந்த மாட்டு வண்டியில ஏறி உட்காருவாங்களா, நேரம் மர்சா வாசல் வந்து நிக்குமா, திரும்ப மர்சால இருந்து ஏறி உட்கார்ந்தோட நேரம் வீட்டுக்கு போகுமா. அப்ப அதனுடைய அந்த சுலூக்கியத் என்று சொல்லுகிற அதனுடைய தன்மையை நமக்கு ஒத்து போவதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்து ஜுஹூரி, ஏறி உட்கார்ந்த உடனே எப்படி ஒரு கார்கள் நீங்க கம்ஃபர்டா ஃபீல் பண்றீங்களோ அதே மாதிரி கம்ஃபர்டா போறது மாதிரி, என்ன அழகா அல்லாஹ் சொல்றாங்க அந்த கம்ஃபர்ட்னஸ், லிதஸ்தவு அலா ஜுஹூரி சும்மத்த தக்கரும் நியமத்த ரப்பிக்கும். அல்லாஹ் அதை சொல்லிட்டு சொல்றான், அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இந்த மாடு இந்த ஒட்டகம் இதுல முதுகுல உட்காந்து நான் போறேனே, இதனுடைய இந்த அமைப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது யார்? ததக்கரும் நியமத்த ரப்பி, அல்லாஹ் செஞ்ச அந்த நியமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, உங்களுடைய கட்டுப்பாடை இழந்து அது ஓட ஆரம்பிச்சிச்சு, உங்க கதி என்னாவும் லைஃப் த்ரெட், உயிர் பயம், எங்கேயாவது போய் தள்ளி விட்டா கை கால் உடையும், விட்டா மூத்தாவே போவான். சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், இது அஸ்தவைத்து மலை, நீங்கள் அப்படியே அமர்ந்தால் தகூல், நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா ஒமா குன்னா லஹு முக்ரினீன். நம்ம இன்னைக்கு கார்ல போறப்ப ஏறி உட்கார்ந்த உடனே ஓதுறோம்ல, சுப்ஹானல்லதி சஹ்ஹரனா, ஓதணும்னு சொன்னாங்க பெருமானார். நீங்கள் பயணம் புறப்பட்டால், நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்தால் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். சுப்ஹானல்லதி சஹ்ஹரலன, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவன்தான் இவற்றை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். சஹரா அப்படின்னு சொன்னா நாங்கள் இயக்குவதை போன்று எங்களுக்கு தோதுவாக இவற்றை ஆக்கி தந்தான். நாங்கள் அவற்றை கட்டுப்படுத்துபவர்கள் இல்லை, அந்த திறமையும் அந்த அறிவும் எங்களுக்கு கிடையாது. ஒரு நாள் வரும், அந்த நாளையில் நாங்கள் வண்டியில் பிரயாணிப்பதை போன்று நாங்கள் வேறொரு இடத்திற்கு எங்கள் ரப்பை நாடி போக வேண்டியது. என்ன ஒரு பெரிய செய்தி அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்றான். பயணங்கள் ஒவ்வொன்றுமே ஈமானிய இலக்கை நிர்ணயிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு காட்டப்படுகிற செய்திகள். கார்ல ஏறி உட்காந்து காலையில டியூட்டிக்கு போறதுக்காக வேண்டி கதவெல்லாம் திறந்து, இன்னைக்கு எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, வீட்டுல ஏறி உட்காந்து அப்படி அழுத்தணும்னா கதவு திறக்கும். சர்ன்னு கார்ல போற, எங்கெங்க போறீங்க? வேலை பாக்குற இடத்துக்கு போறேன். வேலை பாக்குற இடத்துல இருந்து எங்கெங்க போறீங்க? வீட்டுக்கு போறேன். ரொம்ப டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும். அல்லாஹ் சொல்றான், காலை வெளியே எடுத்து வைக்கிற போது உன்னுடைய இலக்கான பயணம் ஒன்று இருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். உன்னுடைய பயணத்திற்கு ஒரு இலக்கு உண்டு. இன்றைக்கு நீ போவாய், திரும்ப வந்து விடுவாய், நீ உன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போவாய், அதுவல்ல வீடு. அதை தாண்டி உனக்கென்று உன்னுடைய இடம் ஒன்று இருக்கிறது. பயணம் வெளியே கிளம்புகிற போது இந்த சிந்தனை வர வேண்டும். இன்னா ரப்பினா லமுன்கலிபூன். எல்லாமே அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்த எல்லா செய்திகளும் இதைத்தான் சொல்லும். ஒருத்தர் மூத்தாயிட்டான், உடனே என்ன சொல்றான்? இன்னைக்கு ஒருத்தர் மூத்தாயிட்டாருன்னு செய்தி வந்துச்சு, சொந்தக்காரர் அத்தாம்மா இல்ல யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க மூத்தாயிட்டாங்கன்னு ஒரு தகவல் வருது. உடனே என்ன சொல்லுவோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மௌத்துக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. மௌத்துக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தப்ப, ஒரு நண்பர் கொஞ்சம் தூரத்துல, அவர் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கும் போது கரண்ட் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. இன்னால் இல்லன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ், கே ஜி ஏ பாத் போல்தேன், ஏ மௌத் கே பாத் ஹை அசுராரு. இன்னால் இல்லான்னு அவன் சொல்றான், ஏ இது சொல்லக்கூடாது. அப்படி ஒண்ணு சொன்னா ஒண்ணு மௌத் ஆயிருப்பாங்களாம், இல்லன்னா ஆவ வாங்கலாம். அவனுடைய எண்ணத்தை ஏ நை போலாஜி எச்சா பாத்து நீசா போலாம் நை இப்பெல்லாம் பேசக்கூடாதுங்க நாம நம்மளை பார்த்து. ஆனா அந்த கண்டென்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு த ஆக்சுவல் கண்டென்ட், அதுல நம்ம ஒருத்தர் மௌத் ஆயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இன்னால் இல்லான்னு சொல்றமே, இதுக்கும் அந்த மௌத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டான்னு கேட்டா டோட்டலா 100% கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னால் இல்ல, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவிற்காக சொந்தமானவர்கள், அல்லாஹுவினிடத்திலிருந்து வந்திருக்கிறோம். மௌத் ஆயிட்டான்ல, you think about yourself, you think about yours, நீ உன்னை பத்தி கொஞ்சம் யோசி. இன்னால் இல்ல, நாங்கள் இறைவனுக்கு சொந்தமானவர்கள், அங்கிருந்து வந்திருக்கிறோம். இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்கள். மையத்து திரும்புங்கிறதுக்கு முன்னாடி நான் திரும்புவேன் அல்லாஹ் சொல்ல சொல்றான். இத அசாபக்கும் முசீப, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லுவான், இத அசாபக்கும் முசீப, இத அசாபத்துக்கும் முசீபத்தும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஒரு சோதனை ஏதாவது நடந்து விட்டால் அவர்கள் உன்னே சொல்லுவாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள், அங்கிருந்து வந்திருக்கிறோம், அங்கே திரும்ப போறோம், அதனால இந்த முசீபத்துகள் இந்த சிரமங்கள் எங்களுக்கு சிரமமே அல்ல. அதுல இருந்து உண்மை ஒண்ணு விளங்குது, இன்னமேட்டு மையத்துக்கு மட்டும் இன்னால் இல்லாங்கிறது கிடையாது. ரெண்டாவது, அவர் மையத்துக்காக வேண்டி அல்ல, அது மையத்துக்கு துவா செய்யறதுக்கு தனி துவாவை பெருமானார் சொல்லி கொடுத்திருக்காங்க. அதற்கு தனி துவாக்கள், நீண்ட துவா, சின்ன துவா நிறைய உண்டு. அவருடைய குடும்பத்தை போன்ற அவருக்கு குடும்பம், யா அல்லாஹ் அவருடைய மனைவிகளை போன்ற அவருக்கு மனைவி, அவருடைய குழந்தைகளுக்கு போன்ற அவருடைய குடும்பத்தை அங்கே ஆக்கி தருவாய, அவருடைய இடத்தை சொர்க்கமாக ஆக்கி தருவாய், இப்படி எல்லாம் துவா கேட்க பெருமானார் சொல்லி தந்தாங்க. ஆனா மௌத்தா போன உடனே ஓதறதுக்கு என்ன குரான் சொல்லுது அப்படின்னு கேட்டா, அதாவது மௌத்தா போறதுக்குன்னு இல்ல, இத அசப துக்கு முசீப, உங்களுக்கு எந்த சிரமம் வந்தாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தோம், அல்லாஹ்வினத்திலே போய் சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதிலிருந்து என்ன தகவல் கிடைக்குது? ஒரு பெரிய டோர் அல்லாஹ் ஓபன் பண்றான். கேள்விகள் எங்கிருந்து பிறக்கிறதோ பதிலும் அங்கேதான் உண்டு. பிரச்சனை எங்கிருந்து வருகிறதோ அங்கேதான் சொல்யூஷன் உண்டு. நம்ம பாணியில பேசணும்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட், இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மாத்தி சிந்தனைகளுடைய அடிப்படையில் இன்றைக்கு யோசிக்கக்கூடிய இந்த தளத்தில் பேசுவதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் நீ எந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாயோ அதுவும் இங்க இருந்தா வந்துச்சு, அந்த சொல்யூஷனும் இங்கதான் உண்டு. கேள்வியும் இங்கே, பதிலும் இங்கே. இன்ன இல்லை, இந்த போத் சைட், எதிர் எதிர் துருவங்கள் போய் இணைகிற இடம் ஒன்று. இதுக்கு மேல என்னத்தை ஒரு மனுஷனுக்கு சொல்லி தரணும்? பிரச்சனை வந்த உடனே அதுக்கு பின்னாடி எப்படி ஓடுறான்? குர்ஆன் அழகாக சொல்லும், ஃபஸிர்ரு இலல்லாஹ். ஏதாவது ஒண்ணு பஞ்சாயத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீ வெளியே ஓடாதே, அல்லாஹுவை பார்த்து ஓடு, சொல்யூஷன் அங்க உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை கொடுத்தவனே அந்த சோதனையை உனக்கு க்வெஸ்சன் பேப்பர் ஏற்படுத்தினவன் அவனை தானே. இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இந்த பூமி வானம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கேலாக்சி எல்லாத்தினுடைய படைப்பையும் ஏற்படுத்தி அதனுடைய இன்ஜெக்ஷன் அதனுடைய முடிவு ரெண்டையும் ஏற்படுத்தி வைத்திருப்போம் அண்ணவன். அப்ப இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனையும் அதனுடைய ஓடுதலங்களும் அதனுடைய முடிவுகளும் அறிந்தவனாக இருந்தால் அவன்கிட்ட தானே உன்னுடைய பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்கும். ஹவ் யூ ஆர் டேக்கிங் யுவர் சொல்யூஷன், உங்களுடைய சொல்யூஷனை நீங்க எங்க எடுத்துட்டு போறீங்க? அழகா கேக்குது இந்த ஒரே ஆயத் மனிதனுடைய ஒரு முஸ்லிமினுடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்துகிற ஆயத். ஏன் வேற எதுக்கும் மனுஷன் அதெல்லாம் அங்கலாய்ப்பதாக கிடையாது. ஒரு மனிதனுக்கு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா எப்படி அதற்கு ஆறுதல் தேடி, அதற்கு ஆதரவு தேடி, அதற்கு பதில் தேடி எங்கே ஓடுகிறான்? அதைத்தானே அல்லாஹ் அழகா சொல்றான், இன்னாலில்லா ஒய்னா. சாதாரணமா ஒவ்வொரு முஸ்லீமும் அவன் தொழுறானா தொழுவிலையோ படிச்சானோ படிக்கலையோ தான் வாழ்க்கையில போற போக்கில சொல்றான் ராஜுவும். அதே செய்தியை அல்லாஹ் இங்க சொல்றான், உன்னை நான் பயணிக்க வைத்தேன், அதனுடைய முதுகிலே நீ பயணிக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம் பக்கமே திரும்பி வரக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஊட்ல இருந்து நான் கார் எடுத்துட்டு, அது பென்ஸ் காரா, அது வந்து அவ்வளவு பெரிய காரா, இவ்வளவு பெரிய காரா, எந்த காராக இருந்தாலும் போகிற நான் என்னை ஒரு நாள் என் ரப்பினிடத்தில் கொண்டு போகப்படும். ரொம்ப சிம்பிளா, இதுக்கு ஆராய்ச்சிகள் தேவையில்லை, இதுக்கு ஹதீஸ் குறித்தான ஆறு அறிவு ஆறு புக்கையும் படிக்கணுங்கிறது தேவையில்லை, இதுக்கு பெரிய வந்து தப்சீர்களை புரட்டணுங்கிறது தேவையில்லை. டே டு டே லைஃப்ல ஒரு சிந்தனையினுடைய விதைப்பு, டே டு டே லைஃப்ல ஒரு சிந்தனையினுடைய விதைப்பு, டோட்டல் ஈமான் மாறுது, டோட்டல் சிந்தனை மாறுது. ஒரே ஒரு இடங்களில் இப்படி ஒரு மனிதனுக்கு சிந்தனை மாறிவிட்டால் அல்லாஹ் அவனுடைய பூரா வாழ்க்கையும் மாத்திருப்பான். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தொழுகையில் நம்மிடத்திலே குற்றம் குறைகள் சில நேரத்திலே வந்து விடலாம், பள்ளியில நிக்கலாம், நம்ம வெளியிருக்கலாம், ரியாவாக தொழுது விடலாம், அல்லது வேறு ஏதாவது சிந்தனைகள் வந்து விடலாம், நம்முடைய ஈமானை மாற்றுகிற அந்த சிந்தனைகள் வந்து விடலாம். அல்லாஹ் சொல்றான், இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வீட்டில இருந்து அப்படி பழகி பார்த்த அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஈமான் உறுதியாக ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டா லைவ் எக்ஸாம்பிள்ஸ், அது ரியாலிட்டி. மாடையும் ஆடையும் இங்கே சொல்லி இருப்பதனுடைய நோக்கம் ரியாலிட்டி. நீ கண்ணால பாக்குற அல்லாஹ் ரசூல் அங்க சொர்க்கம் நரகம், அங்க அல்லாஹ் உன்ன புடிச்சு போட்டுருவான், அந்த இது உன்னுடைய ஆப்பிள் வாய்க்கே வரும், அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கிளாஸுகள் இப்படி அதெல்லாம் வந்து தெரியாத கதை, கண்ணுக்கு தெரியாத கைவி. அல்லாஹ் சொல்றான் நேச்சர் ரிசல்ட் எதிர்த்தாப்புல உள்ளது, இந்த இப்படி பார்த்தோன்னே தெரியும். நீ பாக்கலையா? நீ போனது இல்லையா? அது மேல ஏறி போனது இல்லையா? தஸ்தவு அலா ஜுஹூரி, அவர்கள் அதிலே போகட்டும், போன அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லட்டும். இந்த சுபஹானல்லதி சஹரலனா என்ற அந்த துவா இருக்கிறதே, நம்முடைய பிரயாணங்களில் முழுக்க முழுக்க நம்மையும் நம்முடைய உடைமைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு துவா, சாதாரணமா இல்லை. இன்னைக்கு பார்த்தா நேத்து சாயங்காலம் அதான் ஐயம்பேட்டையில, நேத்து காலையில நினைக்கிறேன், வாட்ஸ்அப்ல வந்துட்டே இருந்துச்சு. ஐயம்பேட்டையில ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் அங்க முன்னாடி உள்ள ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட், அங்க திருச்சி பக்கத்துல எல்லாம் இந்த ரோடு ஸ்லிப் ஆகி அங்கிட்டு போய் விழுந்து இங்கிட்டு போய் விழுந்து, யார நம்பி பஸ்ல ஏறி உட்கார்றோம், நம்முடைய கார்களை யார நம்பி ஓட்டுறோம், யார நம்பி ஓட்டுறோம் சொல்ல முடியாது. இடையில இதுல புனேல இருந்து ஒரு பையன், டெல்லியில இருந்து புனேவோ எங்க போன ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஓட்டு பையன், லம்பர்கனி அப்படிங்க கூடிய அந்த வண்டி, கோடி ரூபாய், எத்தனையோ கோடி, அது கோடியிலே இன்னும் கூடி கூடாது, அந்த ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி உள்ள அந்த கார் மணிக்கு நிமிஷத்துக்கு வந்து 180, 200, 250 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய லம்பர்கனி, அந்த அந்த காரே ஃபேமஸ் துபாயில் அந்த முன்னாடி அந்த ஷோரூம் வச்சிருப்பான் போகும்போது. மத்த எல்லா வாகனத்தையும் விட இந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னு உள்ளது, பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிருக்கான், எங்கேயோ தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அந்த கல்யாணம் முடிச்ச புது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தியில் வந்து அந்த நடுவுல உள்ள அந்த ரோடை அந்த டிவைடர்ல போய் ஏத்தி காரே ரெண்டா கிழிஞ்சி ஆல் ஸ்பாட்டை விட்டு, சின்ன பையன், சின்ன பையன். அந்த காரை பத்தி நம்ம உள்ள போய் படிச்சோம் அப்படின்னு சொன்னா முழு செக்யூரிட்டி சிஸ்டம் அந்த கார்ல வந்து கோடிகள் கூட கூட முழு செக்யூரிட்டி சிஸ்டம், உங்களுக்கு ஏர் பேக் இங்க வருவங்கண்ணா, கீழ வருவங்கண்ணா, மேல வருவங்கண்ணா, நீங்க உருண்டாலும் என்ன ஆகாதுங்கண்ணா, என்ன ஆகல, என்ன ஆகல. நம்ம ஊர்கள்ல இங்க பார்த்தா இன்னும் 25 வருஷத்துக்கு முன்னாடி அம்பாசிட்டர் காரை வச்சுக்கிட்டு எத்தனையோ பேர் போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு தான் இருக்கான். அப்ப செய்தி அங்க இல்ல, பெருமானார் சொல்லி தருகிறார், ஏறி உட்கார்ந்த உடனே நீ இந்த துவாவை ஓதிட்டா யூ ஆர் சேஃப், நாட் யுவர் செல்ஃப், நீங்க மட்டும் இல்ல உங்களுடைய கூட இருக்கக்கூடியவர், உங்களுடைய பயணத்திலே வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேஃப். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பஸ்ல ஏறி இந்த துவாவை ஒரு முஸ்லீம் ஓதி இருந்தார் அப்படின்னு சொன்னா பல மாற்று மதத்தவர்களுடைய உயிரும் சேர்த்து காப்பாற்றப்படுது. இந்த உலகத்தில் ஒரு உயிரை வாழ வைத்தவன் உலகத்தையே வாழ வைத்தவனை கொண்டு குரான் சொல்லும். அட நான் மட்டும் நல்லா போய் சேர்றதுக்கு இல்ல, எங்கூட எத்தனையோ மாற்று மத சகோதரி எல்லாம் வர்றாங்க, எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கணும். சுப்ஹானல்லதி சஹ்ஹரன, ரெண்டே வார்த்தை, சுப்ஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். தெரியல தமிழ்ல, எனக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கே எல்லா புகழும் முடித்தானதாக, இன்னா இலா ரப்பினால முன்கலிபோன், அவனிடத்திலே ஒரு நாளைக்கு நாங்கள் போகுவோம். சைக்கிள் ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும் சரி, பைக் ஓட்டினாலும் சரி, எது ஓட்டினாலும் சரி, ஓதிட்டு உட்கார்ந்துட்டா அல்லாஹு தாலா நேரடியாக தன்னுடைய பாதுகாப்பில் எடுத்துக் கொள்ளுகிறான். ஒரு நண்பர் சொன்னாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த லால்பேட்டை, ஒரு சொன்னாரு, மாதிரி ஊருக்கு மெட்ராஸுக்கு போனேன், டைம் வச்சுக்கிட்டு தான் போவேன், கரெக்டா ஒரு மணி நேரம் 5 நிமிஷம் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சொல்லிட்டு போயிருவேன், 5 நிமிஷம் 1:05 போன் அடிச்சிருங்க மெட்ராஸ்ல நிப்பேன், அப்படித்தான் போறது பைக்ல, கார்ல இல்ல பைக்ல. ஒரு தடவை ஸ்கிட் ஆகி அந்த ரோட்ல போகும்போது ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து பெரிய பள்ளத்துல வண்டி விழுந்து இவரும் போய் விழுந்து பெரிய அடிபட்டுருச்சு. அப்புறம் அவர் கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் எல்லாம் இருந்து நல்லா ஆயிட்டார், ஆள் நல்ல தர, ஆனா அடி கையில அடி கால் அடி எல்லாம் நடந்தது. அப்ப அவர் போய் பேசும் போது அவரை போய் பார்க்க போயிருந்து கேட்குமா, அவர் சொல்றாரு, நம்ம செஞ்ச ஒரே தப்பு அந்த லாக்லே துவாவை போட்டது. இன்னைக்கு அந்த லாக்லே துவா வந்திருக்குல்ல, அந்த லாக் ஆன் பண்ண உடனே துவா ஓது தானா, கார்ல ஓதுது, பைக்ல ஓது எல்லாம். அதே சுபஹான் அல்லதி, நல்ல அழகான கிராத்துல நம்ம இவர் காரி சாப் மெட்ராஸ்ல இருந்த பெரிய மேட்டி இமாம் சாப் குரல்ல அது வாட்டுக்கு துவா ஓது. அவர் சொன்னாரு, வளமையா துவா ஓதுவேன், அன்னைக்கு பைக் மட்டும் ஓதுச்சு, நான் ஓதல, பைக்குக்கு எந்த அடியும் இல்ல, அவ்வளவு 10 கிலோமீட்டர் கீழே விழுந்தோம், ஆனா எனக்கு கை கால் எல்லாம் போச்சு, பைக் ஒரு சேதம் இல்லையா, அப்படி திட்டுறாங்களா நேர. இப்ப இந்த மெட்டீரியல் இப்படித்தானே ஆகி போனோம், அட நம்ம ஓதணும், அது நம்ம உணர்வு வரணும் உள்ள ஒண்ணு நேரடியா சொன்னது. இன்னும் ஹயாத்தா இருக்காரு அல்லாஹ் தஆலா, அவருக்கு இன்னும் நீண்ட ஹயாத்தா ஆக்கி தரணும். அப்போ இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், அது உங்களுடைய பிரயாணத்தை பாதுகாக்கும். அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிற அந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, ஒமின்ஹா ரகூபுஹும், உங்களுடைய பிரயாணம் அதிலே உண்டு, பிரயாணிக்கக்கூடிய வாகனமாக அல்லாஹு தஆலா இந்த உங்களுடைய கால்நடைகளை ஆக்கி தந்திருக்கிறார். நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுகிறீர்கள். இந்த மின்ஹா ருகூபுஹும் அப்படிங்கிறதுக்கு, மின்ஹா ரகூபுஹும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், மின்ஹா அப்படிங்கிறது சில, எல்லாத்திலையும் போக முடியாது, அதையும் அல்லாஹு தஆலா தெளிவா சொல்லியிருக்கான், எல்லாம் போகுங்கிறதுக்காக வேண்டி ஆட்டு மேல ஏறி உட்கார்ந்துறாத செத்து போயிரு. ஒமின்ஹா தபுஈத் அப்படின்னு சொல்லுவாங்க, பாவ் அப்படின்னு சொன்னா the few, the word, the sum of the, அதிலிருந்து சிலவற்றில் உங்களால் பிரயாணிக்க முடியும், சிலவற்றில் உங்களால் அவற்றிலிருந்து சாப்பிட முடியும். ரெண்டுக்கும் அதுல பிரயோஜனங்கள் உண்டு. அப்ப பிரயாணிக்கு அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்துக்கும் மேலே ஏறணும்னு நினைச்சிட்டான்னா முடியாது. அப்போ சிலது எதையெல்லாம் உங்களுக்கு பிரயாணிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதுல போகணும். ஓமின்ஹா யாக்குலூன், இன்னும் சிலவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், அந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொன்னான். இப்போ இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள். ஒரு தப்சீருடைய முஃபஸ்ஸிர் எழுதும் போது எழுதுறார், தத்லீல் அல்லாஹு தஆலா கட்டுப்படுத்தி தந்திருக்கிறான் அப்படிங்கறதனுடைய விளக்கமாக இந்த ரெண்டு செய்தியை சொல்றான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதாவது ஏன் அல்லாஹு தஆலா எடுத்த உடனே ஒரு ஆட்டையும் மாட்டையும் பத்தி பேசும்போது கால்நடைகளை ரெண்டு விஷயம் நீங்கள் பயணிக்கலாம் சாப்பிடலாம்னு ஏன் சொல்றான், அதற்கு பின்னாடி உள்ள சீக்ரெட் என்ன, ஏன் இத்தனை பயன்கள் இருந்தும் கூட ஏன் வெறும் சாப்பிடுவதும் பயணிப்பதும் மட்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, அதற்கு விளக்கம் எழுதுகிற அந்த முஃபஸ்ஸிரீன்கள் அதனுடைய அந்த உள் ரங்கமான அந்த கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுல இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க அதை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன், நல்லா சொல்லலாம் வசப்படுத்தி கொடுத்திருக்க, அப்படி வசப்படுத்தி கொடுத்த பொருளை அல்லாஹுவால் வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் எந்தெந்த விதத்தில் எல்லாம் ஒரு மனிதனுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ரெண்டும். இன்னைக்கு வசப்படுத்தி கொடுக்காத பொருளை அதோடு சேர்த்து பார்த்தா நமக்கு விளங்கும். காட்டுல உள்ள அந்த வந்து சிங்கம் புலி போன்ற பொருட்கள் இருக்கிறது, அதுல ஒருத்தன் ஏறி உட்கார்ந்து போகணும்னு நினைக்கிறான், ஒருத்தன் நினைக்கிறான் சிங்கத்து மேல உட்கார்ந்து போனியா, யாராலையும் போக முடியுமா, சிங்கத்து மேல போக முடியாது, உள்ள வேண்டாம் போலாம், அது வாய்க்குள்ள தள்ளிடும், யாரு வந்தாலும் அதுக்கு தெரிஞ்சது ஒண்ணு இது சாப்பாடு அவ்வளவுதான் அதுக்கு தெரியும், அது ஆனா மனுஷனா மாடு அதெல்லாம் தெரியாது, அச்சா காலி பண்ணி உள்ள இறக்கிடணும். அப்ப மேல உட்கார்ந்து போக முடியாது, சிங்கத்தை உட்கார்ந்து போக முடியாது. ரெண்டாவது சிங்கத்து மாதிரி பொருள் எல்லாம் நல்லா சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தான் அப்படின்னு சொன்னா, இப்ப சிங்கம் இருக்கு அந்த மாதிரி அதெல்லாம் நீங்க சாப்பிடலாம் எல்லாரும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஆட்டுக்கடையில கறி தொங்காது, ஆட்டுக்கடையே இருக்காது. ஏன்னு கேட்டா எவனால வேட்டையாட முடியுமோ அவன் மட்டும் வேட்டையாடி அவன் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு போயிருவான், மற்றவன் எல்லாம் எப்படி சாப்பிடுறது அப்ப, ஏன் வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு தோல் தினவு வேணும். அப்ப எல்லாருக்கும் அந்த நேமத்து என்பது ஆமாக ஆக்கப்படாது, இது ஜென்ரலாக ஒரு செய்தியை சொல்ல முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நேமத் அப்படிங்கிறது எல்லாராலையும் அனுபவிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதான் பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள், நேமத் அப்படின்னு சொன்னா ஒன்னாவது தம்லீக் இருக்கணும், ரெண்டாவது அதன் மூலமாக யூசேஜ் இருக்கணும், ரெண்டு செய்தி. அல்லாஹ் இதை எல்லா பொருட்களையும் நியமமாக வைத்திருப்பான். இப்ப தண்ணி ஒரு நேமத் அப்படின்னு சொன்னா தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம், அதை பயன்படுத்தி குளிச்சுக்கலாம் குடிச்சுக்கலாம், அதனால என்னென்ன பிரயோஜனங்களை சமைச்சுக்கலாம் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும், அதான் நேமத், அது நேமத். இப்ப அல்லாஹ் இதுல இருந்து சொல்றான், நீங்க எந்த மாட்டையும் பிடிக்கிறதுக்கு நீங்க துப்பாக்கி தூக்கிட்டு நீங்க இதுகளுக்கு காடுகளுக்குள்ள போக வேண்டியது இல்லை, ஆட்டை பிடிக்கிறதுக்கு துப்பாக்கியை தூக்கிட்டு நீங்க வந்து காடுகளுக்கு போக வேண்டியது இல்லை, அது உங்க வீட்டுல இருக்கு, அது அங்க விற்கும் வாங்கிக்கலாம், நீங்க அறுன்னா அறுத்துக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு அறுக்குன்னு நினைச்சா அறுத்துக்கலாம், எல்லாரும் அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் ஆக்கி தந்திருப்பதுக்கு தான் தத்லீல், அல்லாஹ் அதை உங்களுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டிலே ஆக்கி தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஓ ஃபீஹா மின்ஹா ரகூபுஹும் மின்ஹா யாக்குலூன் வலஹும் ஃபீஹா மனாஃபிஉ வமஷாரி, வலஹும் மனாஃபிஉ வமஷாரி, அதிலே இன்னும் நிறைய பயன்கள் உண்டு, அதிலே இன்னும் நிறைய அப்படின்னு சொன்னா நிறைந்த பயன்கள் உண்டு, அதிலிருந்து உங்களுக்கு குடிபானங்கள் உண்டு அப்படின்னு நல்லா சொல்றான். மனாஃபி மஷாரிப்புங்க கூடிய அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையிலிருந்து யாக்குலூன் அப்படிங்கிறத மாத்தி சொல்றான். யாக்குலூன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் விவரமா படிக்கணும் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் எ வெர்பல் சென்டென்ஸ். இந்த மனாஃபி மஷாரிப்லாம் வந்து நாமினல் சென்டென்ஸ், பெயர் சொற்கள், அது வெர்பல் சென்டென்ஸ் அப்படின்னு அதுல அல்லாஹு தஆலா பேசுகிறான். ஏன்னா குரானினுடைய அழகே அதனுடைய வார்த்தைகள் தான், குரானினுடைய அழகே அதனுடைய வார்த்தைகள் தான். மின்ஹா யாக்குலூன், நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுவீர்கள், சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள். எப்படி அந்த செய்தி எப்படி வருது, நீங்கள் அதிலிருந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள், இட்ஸ் கோயிங் ஆன் ஒன் கண்டினியூஸ், அது முடியவே முடியாது. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அது வந்துகிட்டே இருக்கும். நீங்க எப்ப வேண்டாலும் அதை சாப்பிடலாம், அது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் 25 லட்சம் பேர், 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், அத்தனை பேருக்கும் கோழி கொடுக்கலாம், அத்தனை பேருக்கும் கறி கொடுக்கலாம், எப்படி சப்ளை பண்ண முடியுது? எங்கிருந்து இவ்வளவு பெரிய சோர்ஸ் உடனே உருவாய் அப்படி எப்படி வர முடியும்? இல்ல அது எப்படி வந்து சேஃப் கார்டு பண்ண முடியும்? 30 லட்சம் பேர் ஒரு ஊர்ல போய் இருந்துகிட்டு 30 லட்சம் பேருக்கு கறி கிடைக்குது. போன யாராவது நான் வந்து ஒரு மாசமாச்சு அஜ்ஜில போய் கறியே சாப்பிடல, அதை தான் தின்றுப்பாரு. எங்க போனாலும் கோழியும் கறியும் நல்ல விதவிதமான ஐஸ்கிரீமும் நல்ல, இதெல்லாம் இந்தியால வீட்டுல சாப்பிட முடியாதோ அத்தனை பொருள் அங்க வருது. எல்லாரும் சாப்பிடுறோம், எல்லாரும் சாப்பிடுறோம். அது நம்முடைய அறிவினுடைய சிந்தனைகள் எல்லாம் தாண்டியது. அல்லாஹ் சொல்றான், அவங்க ஏன் அந்த கவலைப்படுறான், மாடு அழிஞ்சு போயிடும்னு ஒரு குருப்பா, நீ ஏன் கவலைப்படுற, குடுக்கறது நம்ம வேலை. இட் இஸ் கண்டினியூ ஒன், வி ஆர் கிரியேட்டிங் இட், நாம் தான் அதை வந்து பயன்படுத்த, நம்முடைய பயன்பாட்டுக்கு நாம் தான் ஆக்கி கொண்டு இருக்கிறோம். இப்ப இன்னும் சில விலங்குகள் இருக்கிறது, ஒரு தடவை குட்டி போட்டுச்சுன்னா ஒரு 5-6 குட்டி, 15 குட்டி, 10 குட்டி போடுற விலங்கினங்கள் இருக்கிறது. ஆனா ஆடு மாடு 1, 2 இப்படிதான் போடுது. ஆனா ஆடு மாடுகளுடைய பெருக்கத்தை நாம் பார்க்கிறோம், அந்த விலங்கினங்களுடைய பெருக்கத்தையும் பார்க்கிறோம், எவ்வளவு டிஃபரண்ட். அப்ப இதெல்லாம் அல்லாஹுத்தால சிந்திக்க, உங்களுடைய சிந்தனையை விரிவுபடுத்துங்கள், உங்களுடைய ஈமான் விரிவாக ஆகும். அல்லா சொல்றான், உங்களுடைய அந்த சிந்தனை திறனை கொஞ்சம் அப்படி கண்ணை விரிச்சு பாரு என்ன நடக்குது. இன்னும் அந்த இடத்திற்கு எழுதுகிற ஒரு பேர், ஒரே ஒரு முஃபஸ்ஸிர் எழுதியிருந்தார், ஓ மின்ஹா ரகூபுஹும், அதுல சிலதுல நீங்கள் பயணம் செய்யலாம், ஓ மின்ஹா தக்குலூன், நீங்கள் சிலதில் சாப்பிடுகிறீர்கள். நல்லா சொல்றானே, அப்ப சாப்பிடக்கூடாதது இருக்கா? அந்த மின்ஹான்னு ஒண்ணு போடுறானே அல்லா முன்னாடி, சிலவற்றை சிலதை சாப்பிடுகிறீர்கள்னு சொல்றானே. நம்ம எல்லாத்தையும் சாப்பிடுறோமே, ஆடு சாப்பிடுறோம், மாடு சாப்பிடுறோம், ஒட்டகம் சாப்பிடுறோம், எல்லாத்தையும் சாப்பிடுறோமே. இதுல அந்த தபகீத் என்று சொல்லுகிற அந்த எதை அல்லாஹுத்தாலா அதில வகைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டா, இன்றைக்கு எழுதி தள்ளி இருக்கிறார்கள். அல்லாஹுவினுடைய இந்த வேத வசனத்துக்கு விளக்கம் இருக்கிறதே, அல்லா 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 சொல்லி சொல்லி முடியாது. சில நண்பர்கள் சில பேர் சொன்னாங்க, இவ்வளவு ஆழமான கருத்து யாசினுக்கு இருக்குன்னு இன்னைக்கு தானே அது படிக்கணும், இது அப்படியே ஒரு தப்சீரா எழுதிட்டா என்ன, இது அப்படியே வந்து எழுதிட்டா என்ன, இல்ல இந்த தப்சீரை இன்ஷா அல்லாஹ் இந்த யாசினை முடிச்சுட்டு திரும்ப இன்னொரு தடவை யாசின ஆரம்பிச்சோம்னா இந்த செய்தி எதுவுமே இருக்காது, எல்லாம் வேற செய்தியா இருக்கு. அது அல்லாஹ்வினுடைய வசனங்களுக்கு யார் தடை போடுவது? இதே யாசின முடிச்சுட்டு அடுத்து இன்ஷால்லா இதனுடைய தொடர் திரும்ப யாசின்ல இருந்து ஆரம்பிக்கப்படும் சொன்னா இந்த எந்த செய்தியும் வராது, எல்லாமே வேற செய்தியா இருக்கு. அது ஒரு கடல், அதுல குளித்து முங்கி அதுல முத்தெடுப்பவர்களுக்கு மாடாத முத்துகள் உண்டு. அது வாட்டும் போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். இட்ஸ் கோயிங் ஆன் ப்ராசஸ், ஒன்னே ஒண்ணு அதனுடைய இம்பாக்ட். இதுல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, தப்சீர் எழுதி வச்சு படிக்கிறது அது இருக்கலாம், ஆனா அதுல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய செய்தி என்னன்னா, இன்னைக்கு கேக்குறோம்ல, இது என்னுடைய ஈமானில் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு, இன்னைக்கு கேட்கக்கூடிய இந்த தகவல் என்னிடத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, அதை நான் உணர்ந்துட்டேன், அது உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இட் ஸ்டோரேஜ் அர்த்தம், முடிஞ்சு அந்த ஈமானிய உயர்வு அது கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது எவ்வளவு கிடைக்குது 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 கிடைக்குது, லட்சோப லட்சம் பேர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்னு ஹிப்பான் என்று நினைக்கிறேன் ஒரு பேர் மறைஞ்சு 1000 வால்யூம் எழுதுனார் தஃப்ஸீர் குர்ஆனுக்கு, முடியலையே 1000 வால்யூம் ஒருத்தர் உட்கார்ந்து படிக்க முடியுமான்னு கூட தெரியல, எழுதி வச்சுட்டு போயிட்டார் 1000 வால்யூம். இன்னும் சில இமாம்களுக்கு அல்லாஹுத்தாலா அந்த கொடுத்துனா 2 கையாலையும் எழுதுவாங்களாம். இன்னைக்கு சில பிள்ளைங்க அப்படி பிராக்டிஸ் பண்றான்ல, இந்த கையிலயும் எழுதுவாங்க இந்த கையிலயும் எழுதுவாங்க ஒரே நேரத்துல, லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டும் சேர்த்து. அப்படி சில இமாம்கள் இந்த கையிலையும் எழுதுவாரா இந்த கையிலையும் எழுதிக்கிட்டே இருப்பாராம். அப்படி எழுதிய இமாம்கள் கூட இந்த உலகத்துல இருந்து 1000 வால்யூம் எழுதின அந்த இப்னு ஹிப்பான் என்று நினைக்கிறேன் என்னதான், அவரு கூட அந்த தஃப்ஸீரோடு கூட முடியல, அண்ணமும் பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு இமாம் அதுக்கு விளக்கம் எழுதும் போது எழுதுறாரு, அல்லாஹு மின் அப்படின்னு சொன்னதுல காரணம் உண்டு, நீங்க சிலவற்றில் பயணிக்கிறீர்கள் சிலவற்றை புசிக்கிறீர்கள் நல்லா சொல்றான்ல, அதுல ஆடு மாடு செய்தி அல்ல, அதுல அல்லாஹ் ஸ்பெஷலைசேஷன் கொடுக்கறான், நீங்க சாப்பிடுகிற ஆட்டு மாட்டிலும் சில பொருட்களை சாப்பிடக்கூடாது, அதனுடைய கொம்பு சாப்பிடக்கூடாது, அதனுடைய அந்த ஹட்டி அதனுடைய எலும்பு இருக்குல்ல அதை சாப்பிடக்கூடாது, எலும்ப சவைச்சு தின்றலாமா அப்படின்னு ஒருத்தன் கேட்கலாம், அந்த எலும்பையும் அரைச்சு எப்படியாவது உள்ள இறங்கலாமான்னு கேட்டா கூடாது. அப்ப அந்த பொருட்களிலே சில பகுதிகளை நாம் பகுப்படுத்தி வைத்திருக்கிறோம், அதனுடைய கொம்புலகளையோ அதனுடைய அது சாப்பிடுறதுக்குரிய தகுதி இல்லை, அதனுடைய கறி சார்ந்த பகுதிகள் சாப்பிடுறதுக்குரியதுங்கிறத அந்த ஆயத்தின் மூலமா அதுல எவ்வளவு நுணுக்கமான ஒரு தகவலை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே நமக்கு சொல்லி தருகிறார். அப்ப அடுத்து சொல்றான் ஜென்ரலா இன்னும் ஏகவோக பிரயோஜனங்கள் அதிலே உண்டு. அந்த ஆடு மாடுகளிலே இன்னும் ஏகபோக பல பிரயோஜனங்களை நாம் உங்களுக்கு அதிலே ஆக்கி தந்திருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? உலமாக்கள் எழுதுகிறார்கள் என்னென்னலாம் பிரயோஜனம் உண்டு, அல்லாஹ் ஒரு ஆயத்துல அதுக்கு விளக்கம் சொல்றான் என்னென்ன பிரயோஜனம் உண்டு அப்படிங்கிறதுக்கு. அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்துல சொல்லும் போது சூரத்துல் நஹலினுடைய 80வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், சூரத்துல் நஹலுடைய 80வது ஆயத்துல சொல்றான் எப்படி எப்படி எல்லாம் நாம் அதிலே பிரயோஜனத்தை ஆக்கி ஜெனரலைஸ் பண்ணிட்டான், சிலதை மட்டும் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா பல பொதுவானதை விட்டான். குரானுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்ல இது ஒண்ணு, குரானுடைய ஸ்டைல் ஆஃப் டீச்சிங்ல நம்ம ஆரம்பத்துல முஆத்பின் ஜபல்ல சொன்னது மாதிரி குரானுடைய ஜெனரல் அந்த டீச்சிங்ல இது ஒரு செய்தி என்னன்னா, ரெண்டு மூணு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் இதே மாதிரி சிந்தி பார்ப்போம், இதே மாதிரி சிந்தி பார்ப்போம். நானே எல்லாத்துக்கும் சொல்றது இல்ல, நான் படைச்சு வச்சுட்டேன் இப்படி சிந்திக்கணும்னு சொல்லி சொல்லிட்டேன், இதுல இதெல்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதே மாதிரி நீ யோசிச்சு பாரு, அந்த மூளையை அதுக்குத்தானே நான் கொடுத்துருக்கேன், இதை எப்படி காசு உண்டாக்கலாங்கிறதுக்கும் மூளையும் மனசும் எவ்வளவு பெரிய வேலையை செய்து எப்படா காசை உண்டாக்கலாம். ஒருத்தர் சொன்னார் காசு சம்பாரிச்சுட்டானா அதை வச்சு சம்பாதிக்க வைக்கலாம் ஜெர்த்தினார் அன்னைக்கு. Once we make money, money will make us money. ஜெனரல் டேமா கண்டுபிடிச்சிருக்கான், ஒரு தடவை 10 லட்சம் ரூபாய் கண்டுபிடிச்சு சம்பாரிச்சுட்டோம்னா அந்த 10 லட்சம் போய் நமக்கு சம்பாரிச்சுட்டோம் யானே, அந்த அளவுக்கு உனக்கு சிந்திக்க தெரியுது இல்ல அல்லாஹ் கேக்கலாம். அது உன் காசு உனக்கு விஷயம்னா அந்த அளவுக்கு யோசிக்க தெரியுது இல்ல, ஆனா ஒரு உண்மையை விளைங்க இந்த காசு இவ்வளவுதான் ஒட்டணுங்கிறத நான் ஏற்கனவே எழுதி தொலைச்சிட்டேன், நீ எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் அது மட்டும்தான் ஒட்டும், அடுத்தவன் காசை உன்னால எடுக்கவே முடியாது, உன் காசு தான் உனக்கு. ஆனால் இந்த சிந்திப்பதற்குரிய அறிவை உன்னுடைய ஈமானை வலுப்படுத்துவதற்குரிய அறிவை ஓபன் ஏரியால விட்டுருக்கேன். இது எந்த ஏரியா? இது ஓபன் ஏரியா, இந்த அஜெண்டா ஓபன் அஜெண்டா. அப்போ இந்த இடத்துல நீ தான் கொஞ்சம் விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு மன அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த இடத்துல நல்லா பேசுறான், இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் மிகவும் தேவையான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த செய்தியில அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சக்கனா, அல்லாஹு தஆலா உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நிறைய பேருக்கு வெறுப்பான இடமே வீடா தான் ஆகும் நிறைய நேரங்கள்ல, வீட்டுக்கார அம்மா கூட ஏதாவது கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல வந்துட்டு குழந்தைகளுடைய வளர்ச்சி சில நேரத்துல தவறாக போகிற போது அவருடைய சிரமமான இடமாக அவருடைய வீடு பார்க்கப்படுகிறது. ஆனா அல்லாஹ் சொல்றான் இஸ்லாமிய டீச்சிங் படி நீ இருந்த அப்படின்னு சொன்னா உன்னுடைய சக்கன் உன்னுடைய அமைதி உன்னுடைய மன அமைதி, நீ அங்க உள்ள போன உடனே அது ஓலக்கூடுச்சையா அல்லது ஏசி சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டிருக்கியான்லாம் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு மிகப்பெரிய அமைதியை நான் உனக்கு தருகிறேன் சொல்லிட்டு சொன்னும். சில நாம் அந்த கால்நடைகளினுடைய தோள்களில் இருந்து உங்களுடைய வீட்டுகளுக்கு கூரைகளை நாம் ஆக்கி தந்திருக்கோம். அந்த காலத்துல எல்லாம் டென்ட் தான் அடிச்சு தங்குவான், வீடுகள் டென்ட்கள் அல்லது அதுக்கு மேல வீடு கட்டினாலும் அதுக்கு மேல உள்ள டென்ட்கள். சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் யௌம இகாமத்திக்கும், if you are in your travel or you are staying your in own cities, உங்க ஊர்ல நீங்க இருந்தாலும் சரி நீங்க டிராவல் போனாலும் சரி அந்த மாட்டினுடைய அல்லது அந்த ஒட்டகத்தினுடைய தோள்கள் மூலமாக நீங்கள் வீட்டை அமைத்துக் கொள்ளுகிறீர்கள். நல்லா அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய வீடுகளில் அமைதியை தந்திருக்கிறான். அந்த கோயின் செட் உங்கள் வீடுகளில் உங்களுக்கு அமைதி உண்டு. அந்த வீடுகள் எப்படி இருக்கிறது? ஆடு மாடுகளினுடைய தோள்களை கொண்டு நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள். அல்லாஹ் அக்பர். யௌம வானிக்கும் யௌம இகாமதி வமின் அவ்சாஃபிஹ வ அவ்பாரிஹ வ அஷ்ஆரிஹ அஸாஸன் வ மதான் இலா ஹின். அடுத்து அல்லாஹ் சொல்றான் அதனுடைய தோள்கள் மட்டுமல்ல, அதனுடைய முடிகள், அவுசாப் அப்படின்னு சொன்னா வெள்ளாட்டினுடைய முடி, அவுபார் அப்படின்னு சொன்னா ஒட்டகத்தினுடைய முடி, அதே மாதிரி அஸ்வாப் அப்படின்னு சொன்னா வெள்ளாட்டினுடைய முடி, இப்படி ஒவ்வொரு ஆட்டினுடைய அந்த முடிகளிலிருந்தும் செம்மறியாடு வெள்ளாடு ஒட்டகத்தினுடைய அந்த முடிகளிலிருந்து அல்லாஹ் உங்களுடைய அந்த மேற்கூரைகளை அக்கி தந்திருக்கிறார். மேற்கூரை மட்டும் இல்ல, அசாசன் இன்னும் சில பொருட்களையும் நீங்கள் அதிலிருந்து செய்து அணிகிறீர்கள், உங்களுடைய ஷூ, உங்களுடைய பெல்ட். நான் மாடெல்லாம் எங்க வீட்டுல கெட்டி கிடக்கிறது இல்லைங்க, அதெல்லாம் வந்துட்டு அந்த அர்பன் அந்த அந்த இதுல முடியாத அந்த பகுதிகளுடைய இதுதான். நாங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்ச ஊர்ல இருக்கோம், நாங்கள்லாம் வி ஆர் இன் சிட்டிஸ், எங்களுக்கு மாடு ஆடெல்லாம் வளர்க்க முடியாது, அது சாணம் போட்டுரும், அது அல்லலாம் முடியாதுங்க, அதனால எங்களுக்கு மாடு ஆடெல்லாம் அவ்வளவு தெரியாதுங்க. நீ பேசுனா அல்லாஹ் சொல்றான், நீ போட்டிருக்க ஷூவை பாரு, காலை பாடுறா இது எங்கேருந்து வந்துச்சு, இடுப்ப பாடுறா இது எங்கேருந்து வந்துச்சு, நீ நான் இல்லேன்னு தள்ளி விட்டுட்டு போற செய்தி அல்ல, எல்லா வகையிலும் அது உன்னோடு இருக்கக்கூடிய செய்தி. சிட்டில இன்னைக்கு ஷூவையும் பெல்ட்டையும் எவன் போடுறான், அதே மாதிரி குளிர்காலத்துல நீங்க வாங்கி போடுற அந்த ஜர்கின்ஸ் எல்லாம் சொல்றான், அசாசன் ஓ மசான், இன்னும் சில பொருட்களை அதிலிருந்து நீங்கள் சுகம் அனுபவிப்பதற்காக வேண்டி, குளிர்காலத்துல எங்க போனாலும் உடனே அதை வாங்கி மாட்டிட்டு போற அந்த அதனுடைய அந்த மிடுகள் கால்நடைகளிலிருந்து வந்த ஒன்று, அதிலிருந்து தயாரிக்கப்படுகிற அந்த ஆடைகளைத்தான் இன்னைக்கு உள்ளு போட்டுக்கிட்டு போறான்ல, உள்ளன் ஷர்ட் அது சொல்லிட்டே அது விலை கூடுனதா பார்த்து அதை வாங்குறான், விலை கூடுனது நீ ஏசி ரூம்ல உள்ள போய் பார்த்து வாங்கினாலும் அது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா அங்க மாடு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, ஆடு செம்மறி ஆடு, அதனுடைய முடியல தாண்டா இது தயாரிக்க, எவ்வளவு பெரிய ஓப்பனிங்ஸ் பாருங்க. நீ நானாக இல்லை என்று சொன்னாலும் கூட அது உன்னை விட்டு போவாது. அங்க அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி அல்லாஹ் என்ன இப்படி எல்லாம் கிராமத்தை பத்தியும் ஆட மாடெல்லாம் பேசுறான்னா, நீ ஆடு மாடு இல்லாட்டியும் கூட குனிஞ்சு பார்த்தனா நீ போட்டிருக்கக்கூடிய பெல்ட் ஷூவும் அங்கிருந்து வந்ததரா, மதான் இலாஹின் அல்லாஹ் சொல்லுகிறான். அதுக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் உண்டு, அதை நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, ஒன்னு ஒண்ணுக்குமே நம்ம ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்கோம், ஒன்னு ஒண்ணுக்குமே ஒரு எக்ஸ்பிரி உண்டு. உலகத்தினுடைய சுன்னா அந்த கால்நடைகளினுடைய அந்த தோள்களையும் அதனுடைய ஆடைகளையும் நீங்கள் சில நாள் பயன்படுத்தலாம், கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, உங்களுக்கு பிரயோஜனம் படுகிற அந்த பொருட்களை அந்த கால்நடைகளிலிருந்து நான் அமைத்து தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இன்னும் இதனுடைய இன்னும் சில செய்திகள் வருகிறது. இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், அல்லாஹ் இதிலிருந்து எதிர்பார்க்கிற நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இதிலிருந்து எதிர்பார்க்கிற நோக்கம் இந்த குரான் பேசுகிற அந்த ஸ்டைலும் அதனுடைய அடிப்படையும் என்னன்னு கேட்டா, ஏய் உன்னை நான் படைச்சிருக்கேன், உனக்கு எல்லா வகையான செய்திகளையும் நான் செய்து கொடுத்திருக்கிறேன், உன்னை எவ்வளவு சுகமா வாழ வச்சிருக்கேன், உன் மாடு நீ வாங்கினது காசு கொடுத்து உன்னுடைய கொட்டகையில நிக்குது அப்படிங்கறதுக்காக வேண்டி அது உன் வண்டியில பூட்டணும்னு நினைக்கிற, அது பால் தரணும்னு நினைக்கிற, அது பால் தரல அப்படின்னு சொன்னா அதை கறவை மாடு இல்லைன்னு சொல்லிட்டு அதை வெட்டணும்னு நினைக்கிற, அதுல இருந்து கறிய சாப்பிடுற, ஒரு ஆட்டு மாட்டுக்கு தன் எஜமானனின் மீது எவ்வளவு அன்பும் மரியாதையும் நீ சொன்னதெல்லாம் கேட்கிறதே, உன்னையும் படைச்சு அந்த மாட்டையும் படைச்ச எஜமானனுக்கு நீ எப்படி நடக்க வேண்டும் நல்லா கேட்கலாம். மாட்டுக்கும் ஆட்டுக்கும் உதாரணம் என்ன, எஜமானன் உன் வீட்டுல வந்து நிக்கிறதுனால அது நீ சொல்ற எல்லாத்தையும் கேக்குது, நீ கேட்டா மாட்டை கொடுக்குது, நீ கேட்டா பால் கொடுக்குது, நீ கேட்டா கறிய கொடுக்குது, நீ கேட்டா படுத்துக்குது, நீ கேட்டா உன கூட்டிட்டு போகுது, உனக்கு சட்டையை தருது, உனக்கு பேண்ட தருது, நீ உன்னுடைய வீட்டுக்கு மேல் தோளாக அது ஆகி விடுகிறது, பெல்ட்டாக ஆகிறது, இன்னும் உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாம் தருத, எதுக்கு எதுக்கு நீ எஜமானன் என்று அல்லாஹ் உன்னை எஜமானனாக அறிமுகப்படுத்தியதனால் ஒரு கால்நடைக்கு இருக்கிற அறிவில் நூற்றில் ஒரு பங்கு உனக்கு இருந்தால் இத்தனையும் தந்திருக்கிற எனக்காக வேண்டி நீ என்ன செய்யணும், நான் உன்ன கூடன்னு கேட்கலையே, உன் தோலை கூடன்னு கேட்கலையே, எல்லாம் தர்றான் உன் கறியை கூடுறா எனக்கு, ஏ உன்ன கூடு உன்னையே வெட்டு கழுத்தை வெட்டு நான் கேட்கலையே, இப்படி நடன்னு தானே சொல்றேன். அல்லாஹ் சிந்திக்கிற அறிவையும் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷால்லா அடுத்த வாரங்களில் இதனுடைய தொடரையும் பிளஸ் அந்த அல்லாஹ் கடைசியா முடிக்கும் போது அவர்கள் நன்றி செலுத்த வேண்டாமா அப்படின்னு முடிக்கிறான், அப்படின்னா என்ன அப்படிங்கறதனுடைய அந்த தொடரை இன்ஷால்லா வர்ற வாரங்களில் அல்லாஹு தாலா பார்க்கும் வரை எதை கேட்டோமோ எதை புரிந்து கொண்டோமோ அதை செயல்படுத்துகிற அல்லது புரியாததை புரிய வைத்து அதை நம்முடைய அறிவின் மூடாக நாம் அல்லாஹுக்கு வழிபடுகிற நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துகிற சிந்தனையை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் இதை யாரெல்லாம் உலகத்தினுடைய எத்தனை மூலைகளிலே கேட்கிறார்களோ அவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.